படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரகாரமே இவங்களுக்கெல்லாம் எங்க கொண்டு போறாரு? கந்தகம், அக்னி போன்ற இரண்டாம் மரணம். அப்ப பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அப்ப பூமி சுத்தமாயிடும். அப்ப புது சந்ததி இருக்கும் உலகத்துல. இந்த சந்ததி தான் தேவன் எதிர்பார்த்தார் ஆதாமை சிருஷ்டி பண்ணும்போது. ஆதாம் தேவனுடைய முழு சிருஷ்டிப்பு இல்லை, அது ஒரு ஆரம்பம். அப்ப தேவனுடைய சிருஷ்டி பண்ண வேலை எப்ப முடியுது? அது ஆட்டோமேட்டிக்கா 1000 வருஷத்தின் முடிவில் உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் பரிபூர்ண மனிதர்களாக இருப்பாங்க. தேவன் எதிர்பார்த்த சந்ததியாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஆறுகள் நான் பார்க்குறேன். ஆனால் அதில் 2 ஆறுகள் இன்றைக்கு உலகத்தில் கிடையாது. எது முதல் 2 ஆறுகள்? பைசோன் ஆறும் கீகோன் உலகத்தில் கிடையாது. இது எது கிடையாது? ஏன் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா, இந்த ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அதனால தான் தேவன் பூமியில் அந்த நதிகளை எடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் யூப்ரட்டிஸும் டைகிரிஸும் இன்னும் உலகத்தில் இருக்குது. அந்த 3ம் 4ம் உயிர்த்தெழுதல் அது பூமிக்குரிய ஆசீர்வாதம்ன்றதை காமிக்கிறார். இது கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆகவே பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த 4 ஆறுகளிலிருந்து தேவன் கொடுத்த இந்த சத்தியத்துக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். மீண்டும் அடுத்த வாரத்தில் நம்ம இதே இடத்துல சந்திக்கும் முறை தேவன் நம்மளை வழிநடத்துவோம்.
மாபெரும் சத்தியத்தை உங்களுக்கு
சொல்ல நினைச்ச மாத்திட்டேன்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த தொடர் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி கூட நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, அந்திகிறிஸ்து. அது வந்து இன்றைக்கி அந்த அந்திகிறிஸ்துன்ற பேரில் வந்து அநேக குழப்பங்கள் கிறிஸ்துவ மண்டலத்திலே இருக்குதுன்னு நம்ம நல்லா தெரியும். அந்திகிறிஸ்து வச்சு பயங்காமிச்சு என்னென்னமோ நீ நடந்துட்டு இருக்குது. ஆனால் உண்மையில் வேதம் என்ன சொல்லுது அந்திகிறிஸ்து குறித்து, அந்திகிறிஸ்துனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3 பாகங்களாக பிரித்து இந்த வகுப்பு எடுக்கப்படும். இதில் வந்து உங்களுக்கு முழு விவரங்களும் கிடைச்சிடும் அன்பான சகோதர சகோதரர்கள். அதற்கு ஆரம்ப ஜபமாக சகோதரர் ஜாஷ்வா அவர்கள் ஜபிக்குமாறு அனுப்புவார்.
எங்களை அன்பை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, இந்த வேளையில் உமது பிள்ளைகளை ஆண்டவரே கூட்டி சேர்த்து உம்முடைய ஞானத்தை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா. நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வரும் நாட்களில் ஆண்டவரே சோதனையா சோத்ரம் 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 இன்னும் சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் வர தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே உமது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறதான மகனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம்யா அவருக்கு இன்னும் ஞானத்தை அறிவையும் விவேகத்தையும் தந்து நல்ல நல்ல ஞானத்தை கொடுத்து நல்லபடி நடத்த தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன் அன்பரே. அதுக்கு இந்த கூட்டத்துக்கு ஏற்படுத்தி எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறதான சகோதர எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பரே உமது சத்தியத்திற்குள் ஆழமாய் கொண்டு சென்று உமது சமூகத்தை வந்து அடையத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இரட்சகரும் மெய்ப்பரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
இப்போது அன்பா சகோதரர்களே, அந்திகிறிஸ்து பாகம் 1 இன்னைக்கு பார்க்க போறோம். அது சப்ஜெக்ட் சின்ன சப்ஜெக்ட் தான், உங்களுக்கு டைம் சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் தேவனுக்குள்ள வேர் கொண்டு வளர்றதுக்கு மிக ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் வழி நடத்துவா. அதுக்காக சகோதரர்களே சப்ஜெக்ட் எடுக்குமாறு சபையின் சார்பாக அன்போடு அழைக்க.
மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. தேவன் இந்த வாரத்தில் கூட எங்களுக்கு வாய்ப்பு தந்து உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திக்கவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளவும், தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்காக கூட அவருக்கு நம்ம கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாகம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது அந்திகிறிஸ்து பற்றி இன்றைக்கி நம்ம படிக்கப்போம். கடந்த அநேக வாரங்களாக நம்ம அநேக தலைப்புகளில் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த பாடம் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒரு பாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாகவும் மற்றும் பிரபலமாகவும் பேசப்படக்கூடிய அல்லது எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடமாக இருக்கு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து பற்றி இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிற உபதேசங்கள் அல்லது வந்து நம்பிக்கை, அவங்களுக்குள் இருக்கிற இந்த போதனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பொதுவாக அந்தி கிறிஸ்து என்று சொல்லும் போது இன்னைக்கு வந்து அந்தி கிறிஸ்து ஜனங்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்களா, இல்லை அந்தி கிறிஸ்து பற்றி பயந்துக்கிறாங்களா? ரொம்ப பயம் இருக்குது இல்லைங்களா? கரெக்ட் தான், பயந்து தான் ஆகணும். ஏன்னா அந்தி கிறிஸ்து சொல்லும் போதே நம்மளுக்கு அந்த பேர்லயே பயம் இருக்கு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து பற்றி எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு தனி மனிதன், ஒரு தனி நபர் இல்லைங்களா, ஒரு தனி நபர் வருவான். அவன் வந்து சாத்தானுடைய ரூபத்தில் இருப்பான். நான் சொல்றது கரெக்ட் தானே? சாத்தானுடைய ரூபத்திலிருந்து எருசலேமே முதலாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற தேசங்கள் எல்லாம் பிடிச்சி, அது மட்டும் இல்லை எருசலேம்களை அழிந்து போன அந்த ஆலயத்தை எடுத்து கட்டி, மற்றும் முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எவ்வளோ வருஷம் அரசாங்கம் மூன்றையா ஏழா எவ்வளோ வருஷம் மூன்று வருஷம் சமாதானத்தோடு இருப்பா, மூன்று வருஷம் உபத்திரவ காலம் இல்லைங்களா? மொத்தம் எவ்வளோ வருஷப்பா? ஏழு வருஷம் அரசாளுவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு கொள்கைக்கா சப்போர்ட்டா அநேக சில திரைப்படங்கள் கூட கொடுத்துக்கிறான் உலகத்தில் வந்துருக்கு. உதாரணமாக ஆங்கில படங்கள் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம், அப்புறம் ஓமென் அப்படிங்கிற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓமென் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாசிஸ்ட் வந்து அநேகம் பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ரெண்டு படமும் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற இந்த ஒரு நம்பிக்கையை அதுக்கு வந்து உதவியாக அந்த படங்கள் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான், அதாவது அந்தி கிறிஸ்து என்பவன் ஒரு தனி மனுஷனாக இருக்கிறான், ஒரு தனி நபராக வருவான், அவன் உலகம் முழுவதையும் அவன் ஆளுகை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஒரு தனி ஒரு நபர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும், எவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அது மட்டும் இல்லை, இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் வந்து ஆட்சிக்கு ஆளுகைக்கு வரும்போது அந்தி கிறிஸ்துனுடைய எண் எவ்வளவு? 666. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். 666. அவன் என்ன பண்ணிடுவான், அவனுடைய ஆளுகையில ஜனங்களுடைய நெத்திலும் கைகளிலும் 666 போட்டு விட்டுருவான். எதுக்காக 666 போடுறான்? அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த காலத்துல வந்து ரொம்ப உபத்திரவ காலம் இருக்கும், அப்போ சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அப்ப அந்த நம்பர் இருந்தா தான் ரேஷன் கடையில கண்டிப்பா அரிசி கிடைக்கும் இல்லைங்களா? இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய நம்பிக்கைகள் இன்னைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, சில பேருடைய போதனைகள் என்னன்னா, இந்த 666 எண்ணுள்ள சில கம்ப்யூட்டர் சிப்ஸ் அது வந்து உடலுக்குள்ள நம்மளுடைய தோலுக்கடியில வச்சு தைச்சிருவாங்க. அப்போ அது தைச்சிட்டாக்கா அதனுடைய அதாவது நெற்றியிலும் கைகளிலும் வச்சு தைச்சிருவாங்க அப்படின்னு கூட சில பேர் நம்புறாங்க. அது எதுக்காக வைக்கிறாரு, எதுக்காக தைக்கிறாரு? அவருடைய ஆட்கள் என்ன அறிமுகமாக இருக்கு இல்லைங்களா, அடையாள கண்டுபிடிக்க. இன்னும் சில பேர் அந்தி கிறிஸ்து வந்து எதுன்னு சொன்னாங்கன்னா, ரீசெண்டா இந்த கிரெடிட் கார்டெல்லாம் வரும்போது கிரெடிட் கார்டில் இருக்கிறது நம்பர் இல்லைங்களா, அந்த நம்பர் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பார் கோடு இருக்குது, அதில் அதை வந்து ஆட் பண்ணி பார்த்தா 666 வருது. அதனால் வந்து அந்திகிறிஸ்துங்கிறது இந்த கடன் அட்டைகள் தான், கிரெடிட் கார்டு சிஸ்டம் தான் அப்படின்னு கூட சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்யூட்டரே அந்திகிறிஸ்து தான், கரெக்டா? ஆமாம், கம்ப்யூட்டரே தான் அந்திகிறிஸ்து. எப்படின்னாக்கா அதில் வருது WWW வருது, அது வந்து அதுதான் 666 அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கம்ப்யூட்டராக, அதாவது அந்திகிறிஸ்தாக சொன்னாங்க. அப்போ இது வந்து அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படி ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் அங்கே இருந்து கொண்டிருக்குது. இது குறிப்பாக அந்திகிறிஸ்து எந்த காலத்தில் வருவான்னு நம்பிட்டுக்கிறாங்க, கரெக்ட் இல்லைங்களா? இயேசுவின் ரெண்டாவது வருகைக்கு பின்பு, ரெண்டாவது வருகைக்கு பின்பு வர்றதாக கூட அவங்க நம்பிட்டுக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி நம்பிட்டு இருந்தாங்கன்னா, சில கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், சில சர்வாதிகாரிகள் இந்த உலகத்தில் தோன்றும் போது இவன் தான் இந்து கிறிஸ்தன் சொல்றதுக்கு சொன்னாங்க அந்த காலங்களில். உதாரணமா இரண்டாம் உலக யுத்தம் நடக்கும்போது ஒரு ஒரு முக்கியமான ஆள் வந்தார், ஹிட்லர் இல்லைங்களா? ஹிட்லர் வரும்போது ஹிட்லர் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவருடைய அந்த வல்லமை, அவன் செஞ்ச அந்த கொடுங்கோல் ஆட்சி ஜனங்களுக்கு அவன் அந்தி கிறிஸ்துன்ற மாதிரி அடையாள காமிச்சு. ஆனா ஹிட்லர் கூட இன்னைக்கு வந்து உலகத்தில் இல்லை, அவன் போயிட்டு இருக்கான். அதற்கு பின்பு 1980களில் உலகத்தில் என்ன பேசிட்டு அப்படின்னா, இன்னொருத்தர் வந்தார் இல்லையா ஈராக்கில், சதாம் ஹுசைன் வந்தார். சதாம் ஹுசைன் குவைத்தை பிடிக்கும் போது, ஓ இவன் தான் அந்தி கிறிஸ்து, இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சுங்க, 10 வருஷம் கழிச்சு இப்போ சதாம் ஹுசைன் என்ன ஆகிட்டார், இந்த உலகத்தில் இல்லை இப்போ, கிடையாது. எப்படி ஒரு எலியை போய் எலியுடைய வலையிலேயே பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. அப்போது எந்த ஒரு அடையாளமே இல்லை அவர் வந்து அந்தி கிறிஸ்துன்றது. இன்னைக்கு உலகத்தில் அவர் மனுஷனாக கூட இல்லை. இப்போ லேட்டஸ்ட் இன்னொருத்தன் வந்திருக்கான் பாருங்க, இவர் தனியே ஒரு ஆள் தெரியும் பாருங்க, உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் மத்தியில் ஒசாமா பின்லாடு, அவன் வந்து அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து வல்லரசு நாடு, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் வந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கும். அப்போ இவன் தான் வந்து அந்தி கிறிஸ்துன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் அநேக ரூமர் எப்படின்னா, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல கூட வந்துருச்சு, ரஷ்யாவில் அந்தி கிறிஸ்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது. 666 எண் அவன் அந்த குழந்தையுடைய நெற்றியில் இருக்குது. அப்புறம் அவன் கொம்பு வேறு இருக்குது, ரெண்டு கொம்பு இருக்குதுன்னா, அது கொஞ்ச நாள் தான் அவர் பேசியிருந்தாங்க. இப்போ என்ன, இப்போ அதை பற்றி அந்த குழந்தை இப்போ எவ்வளோ பெருசு ஆகிட்டு இருக்கிறான், கொம்பு எவ்வளோ பெருசு இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் பேசுறதில்லை. ஆள் வளர்ந்துட்டானா, எப்படி இருக்கிறான், பள்ளி வேறு ரெண்டு பக்கம் அப்படியே நீட்டிட்டு இருக்கிறதால சொன்னாங்க. இப்போ அது எந்த லெவலில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ஏன்னா யாருமே இப்போ அதை பற்றி பேசுறது. இப்படி அநேக உபதேசங்கள், நம்பிக்கைகள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறேன். அதாவது மக்களினுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு சில சூழ்நிலைகள். அப்போ அப்படி இருக்கும்போது அந்தி கிறிஸ்து பற்றி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்தி கிறிஸ்து பற்றின சத்தியம் என்ன, அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்தி கிறிஸ்து பற்றி எங்கே இருக்கும், சினிமா படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாமா, இல்லை ஏதாவது நிறைய புஸ்தகம் இன்றைக்கி இருக்குது அந்தி கிறிஸ்து பற்றி, நிறைய புஸ்தகம் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க, போன இன்னைக்கு கூட போனால் கூட வாங்கிடலாம். ஆனால் வாங்கினா படிச்சுட்டாக்கா அந்தி கிறிஸ்து பற்றி தெரிஞ்சுக்கலாம் முடியாது இல்லைங்களா? அதே போல் இன்னும் நிறைய மனுஷங்களை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்தி கிறிஸ்து பற்றி நம்ம எங்கே தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, தேவனுடைய வசனத்தில். ஏன்னா பைபிளில் வந்து இல்லாத டாபிக்கே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சராசரி மனுஷனுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, எதை பற்றி எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது பைபிளில் தரும், பைபிளை கண்டிப்பாக தேவன் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சகல விஷயங்களையும் அதில் வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நிதானமாக பகுத்து படிக்கும் போது ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இருக்கிற சத்தியங்களையும் நம்ம கண்டுபிடிக்கும், உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கும். இன்னைக்கு அந்தி கிறிஸ்து பற்றி ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் சில கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா பைபிள் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் பைபிள் அடிப்படையில் இருந்தாலும் கூட அதில் உண்மையான கருத்து என்ன, இப்போ ஏற்கனவே நம்ம அநேக தலைப்புகள் அப்படி தான் பார்த்துருக்கோம். இப்போ பைபிள் வந்து ஒரு மேலோட்டமாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம், சில விஷயங்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் முழுமையான ஸ்டடி நம்ம பண்ணவே, அதுதான் நீங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இருக்கிறது உண்மையான சத்தியமே கண்டுபிடிக்கணும். அதே போல தான் அந்தி கிறிஸ்து கூட இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே அந்தி கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு பாடமாக, முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, முதலாவது வசனத்துக்கு நம்ம போகலாம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 1-3.
அன்றையும் சகோதரரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது
என்னவென்றால், இந்த வசனங்கள் நம்ம அந்த அந்திப்பிற்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள் உங்களுக்கு சொல்லும் போது அந்த வசனங்களை வந்து நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஒண்ணு, ஒவ்வொரு வார்த்தைகளிலும் மறைஞ்சிருக்குது அந்த சத்தியம். அப்போ அந்த வார்த்தைகளை நீங்க நிதானமா கவனிச்சால் ஒழிய இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால வந்து பைபிள் வசனங்களை நீங்க ஃபாலோ பண்ணும், வசனங்கள் எடுத்து நீங்க உடனுக்குடன் நீங்க பாருங்க, அல்லது வந்து சிஸ்டர் படிக்கிறத வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும். திருப்பியும் வாசிங்க.
அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால்.
அப்போ இங்க வேண்டிக் கொள்ளுகிறது எதை பத்தி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றியும் நாம் அவர் கூட போய் சேருவதை பற்றியும். அப்போ அந்த மாதிரி சேர்க்கப்படுவதையும் குறித்து அப்போஸ்தலர்கள் வந்து இப்ப வேண்டிக் கொள்றாங்க. என்ன வேண்டிக் கொள்கிறாரு? சீசர்கள் மத்தியில
ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
அப்புறம்
எவ்விதத்தினாலும்,
ஏன்னா அந்த யாராவது வந்து கர்த்தர் இயேசுனுடைய அந்த இரண்டாம் வருகையின் நாள் ரொம்ப சமீபமா இருக்குது, இல்ல வந்து அது அது வந்தா வருது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எப்போ எங்கன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா இரண்டாம் கர்த்தருடைய இரண்டாம் வருகை எப்படி வரும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். அது இன்னைக்கு வந்து அநேகர் அநேக விதமா பேசுறாங்க, ஆனா நம்மளுக்கு யார் இருக்கிறாரு? நம்முடைய கர்த்தரே இயேசு இருக்கிறார். அவர் தம்முடைய வருகையை பத்தி பேசிக்கிறார். அதே போல அவருடைய சீஷர்கள் தெளிவாக பேசுகிறார். அதுல குறிப்பா அப்போஸ்தலர் பவுல் வந்து கர்த்தருடைய இரண்டாம் வருகை பத்தி ரொம்ப தெள்ள தெளிவாக பேசி அதனாலதான் சொல்றாரு. யாராவது வந்து உங்களுக்கு வந்து போதனை சொல்லிட்டு வந்தாங்கன்னா நீங்க நம்பர் வேண்டாம். ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகை எப்படி வரும்ன்றத பத்தி மூணாம் வசனம் இப்ப பேசுறாங்க.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிச்சு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய
அந்த நாள் என்பது அங்க என்ன என்ன புரியுது அந்த வசனத்துல? அந்த நாள் வராது. எந்த நாள் அது? கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை வராது. எப்போ என்ன நடக்கணும்? அப்போ கிறிஸ்துவினுடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும். முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரும். எப்படி ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, முதலாவது சபைக்குள் விசுவாச துரோகம் வரும். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அப்ப கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்ன்றது யாரு? அவதான் ஏற்கனவே இருந்துட்டு இருக்க. இது அந்த கிறிஸ்து பற்றி பேசிக்கிறது. பாவ மனுஷன், அதாவது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்பது இது என்னன்னா, இது அந்தி கிறிஸ்து பற்றிய அந்தி கிறிஸ்துக்கு இருக்கிற ஒரு பெயர் பைபிள். அப்போஸ்தலர் பவுல் கொடுத்துக்கிறார், கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷன், மேன் ஆஃப் சின், பாவ மனுஷன். அவன் வரணும், அதுக்கப்புறம் தான் யார் வருவாரு? பாத்தீங்களா? இப்ப நம்ம என்ன நம்பிட்டு இருக்கிறோம்? இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்புதான் யார் வருவாரு? அந்தி கிறிஸ்து வருவாரு நம்ம நினைக்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாகவே யார் வருவாரு? அந்த கிறிஸ்து வந்துருவான். அப்ப விசுவாச துரோகம் முந்தி நடைபெற்று அதை தொடர்ந்து இந்த அந்த கிறிஸ்து வந்து அதை தொடர்ந்துதான் கர்த்தருடைய இரண்டாம் வருகை வரும். இதெல்லாம் வந்து அதனாலதான் வந்து இது ரொம்ப முக்கியமான பாடமாக இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. சரி, இந்த அந்த கிறிஸ்து பற்றி நம்ம எப்படி எல்லாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அடுத்தபடியாக நம்ம இந்த விஷயங்களை பைபிள் இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் பைபிள்ல கொடுக்கப்பட்டது, அதை பத்தி அநேக வசனங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை மட்டும் இல்ல, அந்தி கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் வேதாகமத்தில் இருக்கு. கர்த்தர் இயேசு இதை பற்றி பேசுகிறார். மத்தேயு 24:15.
மேலும் பாவாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்.
பாத்தீங்களா, ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாலாக்குகிற அருவறுப்பு, அருவறுப்பு, பாலாக்கும் அருவறுப்பு. அப்படின்னா பாலாக்கம் அருவறுப்புன்னா அழிவுக்குள்ள கொண்டு போறது, அழிவுக்குள்ள கொண்டு பாலாக்குறேன்னா அழிவுக்குள்ள கொண்டு போகிற ஒரு அருவறுப்பு, அது எங்க வந்து நிக்கிறாங்க? பாலாக்கும் அருவறுப்பை குறித்து யார் பேசிக்கிறாரு? தானியல் பேசின விஷயத்தை இங்க கர்த்தராக இயேசு பேசுறாங்க. அப்ப தானியல் எந்த இடத்துல பேசியிருக்கிறாரு? தானியல் 12 தானியல் 12 11 வசனம் பாருங்க.
அன்றாடபடி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலங்கள் 1290 செல்லும்.
பாத்தீங்களா, தானியல் பேசிக்கிறாரு. பாத்தீங்களா, அன்றாடபடி எடுக்கப்பட்டு என்ன வந்துடும்? பாழாக்குகிற அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும். அங்க ஒரு காலம் சொல்லிக்கிறாங்க, அதில் நம்ம ஒரு வகுப்புகள் நம்ம படிக்க போறோம் இந்த கால பகுதியெல்லாம். ஆனா இன்றைக்கு இங்க நம்ம தானியல் சொல்லிக்கிறாரு பாழாக்கும் அருவறுப்பு. இதைத்தான் யார் பேசுறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. பாலாக்கும் அருவறுப்புன்னு என்னன்னா, இது கூட அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் வேதாகமத்தில், பாலாக்குகிற அருவறுப்பு. அடுத்த வசனம் நம்ம படிக்கலாம், தானியேல் 7:20-25.
அதன் தலை மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எளிவினதுமாய், கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய், மற்றவைகளை பார்க்கிலும் வறுமனாக தோன்றியதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாய் இருந்தேன்.
இங்க தானியேலுக்கு தானியேல் கண்ட தரிசனம் பார்த்தோம் ஏற்கனவே. இது எங்க எந்த கிளாஸ்ல பாத்துருக்கோம் சொல்லுங்க பாக்கலாம். 5 உலக யார் சொன்னீங்க? யார் சொன்னீங்க? 5 உலக பேரரசு இல்லைங்களா? 5 உலக பேரரசு நம்ம படிச்சோம். ஒரு பெரிய சிலை நிர்மலா சினேசர் பார்த்தாரு. 4 மிருகங்களை யார் பார்த்தாரு? தானியல். தானியலுக்கு தேவன் தரிசனம். அப்ப 4 உலக சாம்ராஜ்யங்கள் பற்றி. அப்ப இதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த இப்ப நம்ம படிச்சோமே இந்த வசனம், அது 8 மிருகம்? அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகள், 4 மிருகம் இல்லைங்களா? அது வந்து 7 வசனத்துல படிக்கிறோம். 7 7 வசனம்.
அதற்கு பின்பு ராப் தரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது.
4 மிருகம் எப்படி இருக்குது? இப்ப மொத்தம் 4 மிருகங்கள் காமிச்சார். முதல மிருகம் எப்படி இருந்துச்சு பாக்குறது? சிங்கத்தை போல. 2 கரடியை போல, கரெக்ட். 3 சிறுத்தையை போல, கரெக்ட். 4 அதுக்கு எந்த ரூபமும் கிடையாது, ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகம், ஒரு டைனோசர் போல அப்படி பயங்கரமா இருந்துச்சு. அதனுடைய தலைமையில் எப்படி எவ்வளவு கொம்பு இருக்குதாமா? 10 கொம்புகள் இருந்தது, வாயெல்லாம் இருப்பு பற்களாக இருந்ததுன்னு பாக்குறோம். இப்போ 8 வசனம் படிங்க. அதுல அவர் தானியேல் தரிசனம் பார்த்துட்டே இருக்கும் போது இந்த 4 மிருகத்தை கவனிச்சிருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப 10 கொம்புகள் தெரியுது. தெரிஞ்சிட்டு இருக்கும் போது இடையில அந்த 10 கொம்புகளுக்கு மத்தியில இப்போ ஒரு சின்ன கொம்பு முளைக்குது. அந்த சின்ன கொம்பு முளைச்சு முளைச்சு என்ன அடிக்குதுப்பா? ஏற்கனவே இருக்கிற 10 3 தள்ளிடுச்சு, 3 வந்து பிடுங்கிடுச்சு. அது பிடுங்கிட்டு இந்த கொம்பு பெருசாயிட்டே வருது. பெருசாயிட்டு வரும்போது அந்த கொம்புல என்ன தெரியுதுன்னு இவர் பார்க்கும்போது, மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள் அதுல இருக்குது. 2 வாய் பேசிட்டே இருக்கு, பெருமையானவைகளை பேசுற வாய் அந்த கொம்புல இருந்தது. அப்ப இதனுடைய பொருளை அறிவதுக்கு தான் அவர் ஆவலாக இருக்கிறார். யாரு? தானியேல். அதை பத்தி தான் இந்த வசனம் சொல்லுது. 20 வசனத்துல படிங்க. அதன் தலைமையில்
உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழுமினதுமாய், கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயுமுடையுமாய், மற்றவர்களை பார்க்கிலும் பருமனாக தோன்றியதுமாய் இருந்த அந்த வேற கொம்பு குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன்.
பாத்தீங்கன்னா அந்த பரும மற்ற கொம்புகளை பார்த்து இப்ப எதனா என்ன ஆயிட்டு, 10 விட ரொம்ப பருமன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அதனுடைய அந்த கொம்புல கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் அது நினைச்சு அவற்றின் பொருளை நான் பாக்குறதுக்கு ஆசையாக இருந்தேன் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் 21 வசனம்.
நீண்ட ஆயுசுள்ளவர் வருமத்தாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் காலம் வருமத்தாகவும்.
அந்த கொம்பு இப்ப எந்த கொம்பு? அது சின்ன கொம்பு இல்லைங்களா? சின்னதா ஸ்டார்ட் அந்த சின்ன கொம்பு யாரு கூட யுத்தம் பண்ணுது? பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெறுவதற்கு முன்பாக அந்த பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அந்த சின்ன கொம்பு என்ன ஆயிடுச்சுப்போ? ஜெயம் கொண்டது, பரிசுத்தவான்கள் மேல் வெற்றி கண்டது. இப்படி பார்க்கிறாரு அவர் தரிசனம். தரிசனத்தினுடைய விளக்கம் கூட படிக்கிறோம். அப்ப அந்த 10 கொம்புகள் என்பது என்னங்க? அடுத்த வசனத்துல படி,
இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவர் சொன்னது, நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை ஒதுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள்.
அப்போ 10 கொம்புகள் என்பது 10 அந்த ராஜ்யத்தில் எழும்புகிற 10 ராஜாக்கள். அதுக்கப்புறம்
மூன்று
ராஜாக்களை கீழே தள்ளிட்டு இந்த சின்ன கொம்பு ஆகிய அந்த வேறொரு ராஜா இவ மேல வர வந்து என்ன பண்றானா, 25 வசனத்துல, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, பாத்தீங்களா, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை தேவனுக்கு விரோதமா பேசணும். எவ்வளவு சிம்பிள், அது கொஞ்சம் நம்ம நிதானமா படிச்சா தரிசனங்கள் சுலபமா போய் புரிஞ்சுக்கலாம். அப்போ பிதாவாக தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, அப்புறம்
உன்னதமானவருடைய
பரிசுத்தவான்கள் அவருடைய சீஷர்கள், கர்த்தரா இயேசுனுடைய சீஷர்களை அவன் ஒடுக்கி அப்புறம் என்ன பண்ணான்,
காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்.
அப்போ தேவன் ஏற்படுத்தி இருக்கிற சில காலங்கள், கட்டளைகள், இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றான், நம்ம இப்போ மாற்ற நினைக்கிறான், மாற்றிருக்கிறான், மாற்றிடுவான். அப்புறம் எவ்வளவு காலம் பரிசுத்தவான்கள் இவன் கையில ஒப்பு கொடுக்க
போடுறாங்கன்னா,
அவருக்கு ஒரு காலம் கூட சொல்லிட்டு, எவ்வளவு கால பகுதி பரிசுத்தவான்கள் இந்த சின்ன கொம்பு நிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள். அப்போ ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காலம்னு எவ்வளோ அது நீங்க திருவு விளையத்துல படிங்க. அந்த ஒரு காலம் காலங்களும் அரை காலம் அப்படிங்கும் போது அது நம்ம இந்த பைபிள்ல படிச்சாதனுடைய விவரம் ரொம்ப சுலபமா இருக்கு. தானியேல் 7 அதிகாரம் 25,
அவன் உன்னதருக்கு எதிரான சொற்களை பேசுவான், உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான், 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில்
ஒப்புவிக்கப்படுவான். 3.5 ஆண்டுகள் பாத்தீங்களா. அப்ப அங்க இந்த பைபிள் படிச்சிருந்தா நம்மளுக்கு சரியா தெளிவா புரியாது. அப்ப சில ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி படிக்கும் போது சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப காலம் என்பது எவ்வளவு, 1 வருஷம். காலங்கள் என்பது 2 வருஷம். அரைக்காலம் என்பது 1/2 வருஷம். அப்ப மொத்தமா அங்க கொடுத்துருக்காங்க சிம்பிளா, 3.5 ஆண்டுகள் இவனுடைய கையில் புனிதர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள், பரிசுத்தவன்கள் ஒப்படைக்கப்படுவார்கள். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த சின்ன கொம்பு யாரு தெரியுமா, இந்த ராஜா யாருன்னா, இதுவும் அந்தி கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர். ஏற்கனவே ஒரு பெயர் நம்ம கண்டுபிடிச்சோம், என்னது, பாவம், இதா பாலாக்கும் அருவருக்கும். இப்ப இன்னொரு பேர் என்ன, தானியல்ல படிக்கிறோம், சின்ன கொம்பு இல்லைங்களா, சின்ன. நெக்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு என்ன பேர் வைக்கிறார் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே போல ஏற்கனவே நான் படிச்ச வசனம் தான் 2 தெசலோனிக்கேயர் 2:3-4.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோகம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விக்கிரக துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது.
அப்போ இங்க பாவ மனுஷன், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அப்ப இந்த பாவ மனுஷன் யாரு, அடுத்த வருஷத்துல படிக்கும் என்ன பண்றான், செயல்பாடுகள் பாருங்க.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
ஆமா, தேவனுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு தன்னைத்தானே என்ன பண்றான், தேவனை போல காமிக்கிறான் அவனுடைய செயல்பாடுகள். அப்போ இந்த பாவ மனுஷன் அப்படி காமிக்கிறான். அப்ப யார் இந்த பாவ மனுஷன், இதுவும் வந்து அந்தி கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர். இதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை படிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு தனி நபர் பத்தி பேசுற மாதிரி தெரியுதுல, ஒரு தனியான ஒரு நபர் பத்தி, ஒரு ராஜா அல்லது வந்து ஒரு நபர், அந்தி கிறிஸ்துன்றது ஒரு தனியான ஒரு நபர் அல்லது ஒரு ராஜா போல அங்க எழுதி. அதனாலதான் நீங்க வந்து எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்கிறாரு, ஆமா, ஒரு தனி மனுஷன் வந்து உலகத்தையே அவன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறாங்க. சரி, இதையும் ஒரு காரணம், இதை வந்து பேசுறதுக்கு காரணம். ஆனால் இதுதான் இவ்வளோ தானா, அந்த கிறிஸ்து பற்றி இவ்வளோ படிச்சுட்டா போதுமா, அவ்வளோ தானா? அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்த கிறிஸ்து பற்றி உண்மையான சத்தியம் இன்னும் வெளிப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் எப்போ வருவான், எப்படி வருவான், என்ன செயல்பாடுகள், எப்படி தன்னுடைய வேலைகளை உலகத்தில் செய்வான், எல்லா விவரமும் நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது. அப்போது அந்த கிறிஸ்து பற்றி இதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை படித்த பின்பு மொத்தம் மூணு பேர் கண்டுபிடிச்சிட்டுக்கிறோம். ஒன்று வந்து பாலாக்கு மறுவறுப்பு, ரெண்டாவது சின்ன கொம்பு, மூணாவது பாவ மனுஷன். மூணு பேர்கள் கண்டுபிடிச்சிட்டுக்கிறோம் அந்த கிறிஸ்துக்கு. அப்போ சரி, நெக்ஸ்ட் வந்து இப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கும் போது இன்னும் சில வசனங்களை நம்ம கூர்ந்து நோக்கும் போது அந்த கிறிஸ்து பற்றி என்ன சொல்ல வருதுன்னா, ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் 18 வசனத்தில் நம்ம படிக்கலாம்.
பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு சத்தியமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா யார் இருக்கிறாங்க, நம்மளுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய சீஷர்கள் நிறைய எழுதி போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக கவனிக்கணும்னா இவங்களுடைய உபதேசங்களுக்குள்ள நம்ம போகணும். அப்போ இந்த வசனத்தை நம்ம மீண்டும் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்களாக
பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள்.
பாத்தீங்களா, அங்க என்ன சொல்றாரு, அந்த கிறிஸ்து வரான்னு நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க, ஆனா ஏற்கனவே ஒருத்தன் இல்ல, எவ்வளவு பேர், அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். கொஞ்சம் முன்னாடி நம்ம தீர்க்க தரிசனங்கள் மூலமாக போய் பார்க்கும்போது அங்க வந்து அந்த கிறிஸ்து ஒரு தனி நபராக சித்தரிக்கப்பட்டது. ஆனா இங்க அப்போஸ்தலர் யோவான் பேசும்போது அநேக அந்த கிறிஸ்துகள் அங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, அந்த வசனத்தை அந்த கிறிஸ்து என்ற ஒருமையில் ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா. அந்த கிறிஸ்து வருகிறான் என்ன நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப ஒருமையில் ஆரம்பித்து இப்போது அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னு பன்மையில பேசிட்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், குழப்பம்தான் வரும் இல்லைங்களா, பார்க்கறதுக்கு முரண்பாடாக தெரியுது. ஏற்கனவே நான் படித்த வசனங்களுக்கும் இவர் பேசுறதுக்கும் நிறைய முரண்பாடுகள் தெரியுது. ஆனால் சத்தியத்தில் முரண்பாடு இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த வசனங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிற வசனங்களே நம்ம வெளியெடுத்து அதனோட உண்மையான சத்தியங்களை நம்ம கண்டுபிடிக்கும் போது அது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். அப்போ பார்க்கறதுக்கு தான் முரண்பாடு, பார்க்கறதுக்கு தான் குழப்பம். ஆனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை, ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவர் உங்களுடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனங்களே நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த விஷயங்களை வந்து ரொம்ப நிதானமாக நம்ம ஆரம்பம் செய்யலாம். இது எப்படி புரிந்து கொள்ளலாம், அநேக அந்த கிறிஸ்துகள் எப்படி நம்ம புரிந்து கொள்றது. சரி, இப்போ அப்போ சொன்னீங்க பவுல் இன்னொரு வகையில பேசுறாரு இந்த அந்த கிறிஸ்து பற்றி. ரெண்டு தெசலோனிக்க 2:7-8
இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சொல்ற யோவான் சொல்றாங்க, நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம், அந்த கிறிஸ்து இதுக்கு மேலதான் வர போறான்னு நம்ம நினைச்சிருக்கிறோம். 2000 வருஷம் ஆயிட்டுக்குது ஆதிகால சபையிலிருந்து. ஆனா அப்போ சொல்ற யோவான் சொல்லும் போது ஆதிகால சபையிலேயே யார் இருக்கிறாரு, அநேக அந்த கிறிஸ்துகள் ரெடி ஆயிட்டுக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, கடைசி காலத்தில் உட்காந்துட்டு இன்னும் வரப்போறன்னு நம்ம நீங்க நினைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆனா ஏற்கனவே அந்த கிறிஸ்துக்கள் சபைக்குள் வந்தாச்சு அப்படிங்கறத தெள்ள தெளிவா பேசுறாரு. அதே போலதான் அப்போ சிலர் பவுல் கூட என்ன பேசுறாருன்னா, திருப்பி வாசிங்க சார், அக்கிரமத்தின் இப்பொழுதே கிரியை செய்கிறது இல்லைங்களா. அந்த கிறிஸ்துக்கு அவர் இன்னொரு பேர் கொடுக்கிறாரு, என்னது, அக்கிரமத்தின் ரகசியம். அப்ப ரகசியம்னு என்ன, எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா, ரொம்ப கம்மி ஜனங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அதான் ரகசியம். ஆனா இது எப்படிப்பட்ட ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம், மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி அப்படிங்கிற இங்கிலீஷ்ல பார்க்கும்போது. அப்போ அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்குது, அது எப்ப வேலை செய்யுது, இப்பொழுதே வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்ப அப்போஸ்தலருடைய காலத்திலேயே இந்த அந்த கிறிஸ்துனுடைய வேலை ஆரம்பமாகி விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
நீக்கப்படும் போது
தடை செய்கிறவன், நல்லா கவனிக்கணுங்க, தடை செய்கிறவன் யார் தெரியுமா, இது நம்ம இன்னைக்கு படிக்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிக்க போறோம். ஆனா இந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளியில வராத அளவுக்கு யாரா ஒருத்தர் என்ன பண்றாரு, தடை செஞ்சிட்டு இருக்கான். அந்த தடை செய்கிறவன் நீக்கிட்டா படிங்க,
தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது,
அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படாது. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை தடை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அக்கிரமத்தின் ரகசியம் போய் இன்னொரு பேர் கொடுக்கிறாரு அந்திகிறிஸ்துக்கு அக்கிரமக்காரன் இன்னொரு பேர் நீங்க எவ்வளவு லிஸ்ட் போடுங்க எவ்வளவு வார்த்தைகள் அவன் எவ்வளவு பதவிகள் டைட்டில்ஸ் எடுத்துக்கு பாருங்க அடுத்த வாரத்தில் இன்னொரு ரெண்டு மூணு பேர்லாம் சேரும் ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்ப அக்கிரமத்தின் ரகசியம் போய் இப்ப அக்கிரமக்காரன் சொல்றாருங்க வெளிப்படுவான் அவன் இவன் பேசுறதுனாலதான் ஜனங்கள் நினைச்சதுனாலதான்
அந்திகிறிஸ்து அமைய அந்திகிறிஸ்துடைய
ஆரம்பம் எங்க, ஆதி சபையில இல்லைங்களா? அப்போஸ்தலர் யோவான் சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்திகிறிஸ்துனுடைய ஆரம்பம் எங்க இருக்குதுன்னா ஆரம்ப கால சபையிலேயே ஆரம்பமாயிடுச்சு, ஆதி சபையில ஆரம்பமாச்சு, கிபி 1-ஆம் நூற்றாண்டுல. அப்புறம் அந்திகிறிஸ்துக்கு அழிவு இருக்குதா இல்லையா, எப்பான்னு சொல்லிக்கிறாரு, கர்த்தருடைய 2-ஆம் வருகை. அதான் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நம்முடைய இந்த வாசிச்சு அந்த வசனத்தை
வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே
தம்முடைய வருகையின் பிரசனத்தின். அப்போ ரெண்டு அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து இங்க அந்திகிறிஸ்தனுடைய ஆரம்பம் பத்தி பேசுகிறாரு, இன்னொருத்தர் வந்து அந்திகிறிஸ்தனுடைய முடிவு பத்தி பேசுகிறாரு. அப்போ இடைப்பட்ட காலம் எவ்வளவு வருஷம்? அப்போ ஆதிகால சபைக்கும் கர்த்தருடைய 2-ஆம் வருகைக்கும் ஏறத்தாழ எவ்வளவு வருஷங்கள் நம்ம துல்லியமா அப்புறம் நெக்ஸ்ட் கணக்கு போடலாம். ஆனா இப்போ ஒரு ஏறத்தாழ கணக்கு எவ்வளவு சொல்லலாம், ஆமா 2000 வருஷம். அது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியாது அந்த விஷயம், அது எப்படி 2000 நமக்கு தெரியாது, ஆனா 2000 நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ ஏன்னா இன்னைக்கே வந்து எவ்வளோ ஆயிட்டு இருக்குது, 2008 ஆயிட்டு இருக்குது. அப்போ ஆரம்ப கால சபையிலிருந்து கர்த்தருடைய 2-ஆம் வரைக்கும் 2000 வருஷ காலமாக இருக்குது. அப்ப அந்த கிறிஸ்து எத்தனை வருஷ காலமாக இருக்கிறோம்? அப்ப 2000 வருஷ காலமாக ஒரு தனி நபர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டா யாருமே சந்திக்கலையா 2000 வருஷத்துல? யாராவது அந்திகிறிஸ்து சந்திச்சுக்கிறீங்களா, ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குட் மார்னிங் சொல்லிக்கிறீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது புஷ் யாராவது எழுதிக்கிறாங்களா? யாருமே கர்த்தரை சந்திச்சுக்கிறதாக சொல்லிக்கிறாங்க, இன்னும் வந்து தேவனை சந்திக்கிற சொல்லிக்கிறாங்க, விசுவாசம் கூட சில பேர் மீட் பண்ணிருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அந்திகிறிஸ்துவை சந்திச்சதாக யாராவது சொல்லிக்கிறாரா? யாரு சொல்றது, என்ன சொல்றாங்க, அந்திகிறிஸ்து சம்பந்தமாக வரப்போறான், இனித்தான் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா வசனங்களின் அடிப்படையில பார்த்தா அப்படியே ஆப்போசிட் இருக்குது. ஆனா 2000 வருஷ காலமாக ஒரு மனுஷன் இருந்திருந்தா கண்டிப்பா யாராவது சந்திக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 2000 வருஷம் காலமாக ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் கிடையாது. 2000 வருஷமும் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? யாருமே இல்லை. மேக்சிமம் எவ்வளவு வருஷம் சொல்லலாம்? 100. அது ஆதி காலத்துல, அதாவது முதலாம் உலகத்துல 900 வருஷம். இது நம்ம ஜீசஸ் பின்னாடி உள்ள காலம். மேக்சிமம் ஒரு மனுஷனுடைய வயசு 70, 80, 100 அவ்வளவுதான் பணம், என்ன ஒரு 150 வேணா வைக்கலாம். ஆனா 2000 வருஷ காலமாக யார் உயிரோடு இருக்கிறாங்க? யாருமே உயிரோடவே இல்லை. அப்ப இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்திகிறிஸ்து வந்து பத்தி நம்ம பார்த்த அந்த வசனங்கள் எல்லாம் அது நேரடி அர்த்தம் பேசுறது இல்ல. அப்போ தனி நபராக பேசிருக்குது, ஆனா தனி நபராக அங்க கிடையாது. ஏன்னா தனி நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா 2000 வருஷம் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்ப இது என்னப்போ, உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா எப்படி அதை வந்து அடையாள மொழி நம்ம எடுத்துக்கொள்ளலன்னா, அந்த வசனம் என்ன சொல்லிக்கன்னா, அவனுடைய முடிவு பத்தி கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தால் அழிப்பார்னா, அப்ப கர்த்தர் நேரடி அர்த்தம் எடுத்தா ஆகுமா? வாயின் சுவாசனா கர்த்தர் வந்து அப்படியே ஹோஹோ ஊதிடுவார, ஊதும் போது அப்படியே அந்த ஆவி போட்டு செத்துருவானா? அப்ப நேரடி அர்த்தம் எடுத்தா அப்படிதான் எடுக்கணும். அப்ப அந்த நேரடி அர்த்தம் கிடையாது அது. அப்போ வாயின் சுவாசம் என்பது வேறொரு அர்த்தம் புரியுது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுக்கிறது, அடுத்த கிளாஸ் நம்ம எடுக்கலாம். அப்போ அவருடைய 2-ஆம் வருகையின் பிரசன்னம் அது நம்ம கிளீன் ஆகுது. அப்போ அந்த அக்கிரமக்காரன் என்று சொல்லும் போது அது தனி மனுஷன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. மாறாக எது என்னவாக இருக்கணும், அப்போ என்னதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 2000 வருஷ காலமாக ஆனா இருக்குது, 2000 வருஷ காலமும் இருக்குது, ஆனா ஒரு தனிநபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எது 2000 வருஷ காலமாக இருக்கலாம்? ஜனங்கள் மாறி மாறி போயிடுவாங்க, ஆனா மாறாம நிக்கிறது எதுவா இருக்கலாம் சொல்லலாம். இல்ல வேற கொள்கை சொல்லலாம், கரெக்ட். வேற சில அமைப்புகள், அமைப்புகள் நிக்கலாம், நீங்கள் அமைப்புகள் நிக்கலாம், ஆனா ஆறுகள் நிக்கும். போது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவேன், இப்போ இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பேரரசர் செஞ்சார். இப்போ இந்தியாவில் அந்த அந்த ராஜாவினுடைய வம்சத்தில் தான் போயிட்டு இருக்குது, அந்த வழியில் தான் பின்பற்றுறாங்க. யாருன்னா அசோக பேரரசர். அவர் என்ன பண்ணார் அந்த காலத்தில், கிமுல இருந்தார், அவர் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தார். அவர் வந்து இந்தியாவில் வந்து பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சார். உதாரணமாக அரசியல் அமைப்புகளெல்லாம் ஏற்படுத்தினார், அதாவது ஆட்சி முறைகள், ஆட்சி முறைகளை ஏற்படுத்தினார். அதே போல் இன்னும் கூட சிம்பிளாக சொல்கிறதுனா ரோட்டு ஓரங்கள் என்ன பண்ணார், ரோட்டோரத்தில் மரத்தை நட்டினவர் இவர் தானே ஆரம்பத்தில். இன்னைக்கு கூட அது என்ன ஆகிட்டுக்கிட்டு, ஆனால் அவர் இருக்கிறாரா அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்கிறது முறை, கல்வி முறைகள் இதெல்லாம் வந்து எந்த யாரோ ஒருத்தர் ஒருத்தருடைய காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிட்டுக்குது, ஆனால் அந்த அமைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது, ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணவர் கிடையாது. அப்போ தனிநபர் வந்து ரொம்ப இவ்வளோ வருட காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் அமைப்புகள் என்னாகலாம், அமைப்புகள் நிற்கலாம். இங்கே நம்ம பார்க்கும்போது அமைப்பு அதான் நம்ம பார்க்கணும். இங்கே அந்து கிறிஸ்து என்பது கண்டிப்பாக ஒரு தனிநபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாறாக இது ஒரு சிஸ்டம், அமைப்புகள். அப்போ 2000 வருஷ காலமாக கண்டிப்பாக இது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ளே தான் யார் இருக்கிறாரு, அநேக அந்து கிறிஸ்துக்கள், அதில் நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாரு. அதனால தான் யோவான் பேசும்போது அந்து கிறிஸ்து வர்றான் அப்படின்னு சிங்குலரில் பேசினாரு. அந்த சிங்குலருங்கிறது என்னது, ஒரு அமைப்பு. ஆனா அந்த அமைப்புக்குள் யார் இருக்கிறாரு, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாரு, நிறைய அங்கத்தினர்கள் அதில் இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் தான் அமைப்புகள் தவிர வேற நீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க. 2000 வருஷ காலமா ஒரு தனிப்பட்ட முறையில் யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஒருவேளை அந்தி கிறிஸ்து ஆவி சரீரத்தில் இருக்கிற மாதிரி வசனங்கள் இருக்குதா? அது கூட கிடையாது. ஒருவேளை அந்தி கிறிஸ்து பிசாசு மாதிரி இருக்குதா? அது கூட கிடையாது. அப்ப இது என்னதான் அப்படின்னாக்கா, இது ஒரு மறைப்பொருள், அது அக்கிரமத்தின் ரகசியம். அப்ப 2000 வருஷ காலமாக இருக்குது அப்படின்னா இது ஒரு அமைப்பு தான். ஆனாலும் கூட இந்த அமைப்பை வந்து யாராவது கண்டுபிடிச்சாங்களா, இந்த அமைப்பை வந்து யாராவது போய் தெரிந்து கொண்டார்களா அப்படின்னு தெரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னா அது அக்கிரமத்தினுடைய ரகசியமான ஒரு விஷயமாக்குது, ரகசியமாக இருக்குது. அப்போ சகோதரர், இப்போ இந்த அமைப்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த அந்தி கிறிஸ்து பற்றி நம்ம முழுமையான விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, முதலாவது அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆன்டி கிரஸ்ட், ஆன்டி கிரஸ்ட் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட். கிறிஸ்துவுக்கு எதிரான, அப்போ அகைன்ஸ்ட் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரான எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், ஆன்டி கிரைஸ்ட். அப்ப அந்த வகையில் யாரும் சொல்லலாங்க, இப்ப இந்த காலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் யாரும் சொல்லலாம், கிறிஸ்துவுக்கு எதிராக யார் இருக்கிறாரு இன்னைக்கு? இப்போ ஒரே சார்லாம் நீங்க பாக்குறீங்க, சில குரூப் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களே யாருக்கு விரோதமாக இருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க வராங்க இல்லைங்களா? எப்படி கொலையெல்லாம் பண்றாங்க, எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க வந்து செய்யறாங்க, இதான் கிறிஸ்துவுக்கு எதிராக, இதுதான் பாயிண்ட். ஆனா பைபிள்ல அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் சரியாக நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் சரியான அர்த்தம். இப்ப நம்ம சொன்ன அர்த்தம் ரொம்ப கரெக்டான அர்த்தம் எதுனா, கிறிஸ்துவுக்கு எதிராக. ஆனால் இந்த கிரேக்க ஒரிஜினல் மூல பாஷையில் போய் நம்ம அகராதியில் நம்ம செக் பண்ணாக்கா அது 3 விதமான அர்த்தங்களே கொடுக்குது. அதாவது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன், ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அகராதியில் டிக்ஷனரி நம்ம செக் பண்ணலாம். அதாவது நம்பர் 500 இருக்குது, நம்பர் 473, அப்புறம் 5547. இந்த 3 நம்பர் அகராதியில் நம்ம போய் பார்த்தோன்னா மூல பாஷையினுடைய அகராதியில் இந்த 3 அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னென்னா உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு விரோதமாகத்தான், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் எப்படி விரோதமாக இருக்கிறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட் முதலாவது அர்த்தம், அதாவது கிறிஸ்துவுக்கு பதிலாக, கிறிஸ்துவுக்கு பதிலாக விரோதமாக தான் செய்யறது, உண்மையிலே விரோதமாக இருக்கிறது, ஆனால் பார்க்கறதுக்கு தெரியாது. இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு பதிலாக, அதை நம்ம வசனத்தில் படிச்சோமே, தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவன் போல உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துக்கிறவனாக இருப்பான் அப்படின்னா இல்ல. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட் ஒன்னாவது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுதல். கிறிஸ்துக்கு பதிலாக அவருடைய ஸ்தானத்தை இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எடுத்துக்கொள்ளுதல். மூன்றாவது அர்த்தம் என்னன்னா, கவுண்டர் ஃபீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் போலி. இந்த அர்த்தங்கள் தான் மூல பாஷையினுடைய சரியான அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. ஆனா மூணு அர்த்தமும் எப்படி தான் தெரியுங்களா, பேஸ் எப்படின்னா கிறிஸ்துவுக்கு விரோதமானதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, கிறிஸ்துவுக்கு விரோதமானது. ஆனா பாக்குறதுக்கு தெரியவே தெரியாது, கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறது தெரியவே தெரியாது. அதான் நம்ம பார்க்கறோம், அதான் அக்கிரமத்தினுடைய அந்த ரகசியமாக அது இருக்கிறது. ஆனா இது ரொம்ப ஒரு ஆபத்தான அமைப்பு. ஏன்டின்னா என்ன அர்த்தம், அப்போசிஷன், எதிர்ப்புன்னு அர்த்தம் இல்லைங்களா. அது நம்ம கிறிஸ்துக்கு எதிராக, அப்ப கிறிஸ்துக்கு எதிராக இது வருது. ஆனாலும் கூட இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அமைப்பு. எப்படி காமிக்குதுன்னா, தன்னை கிறிஸ்து போல காண்பிக்குது, போலியானது, வேஷம் போடுது இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. அப்போ எது இந்த அமைப்பு? அப்போ நம்ம அரசு சொல்லலாம்ல, அரசு சொல்ல முடியுமா? அரசு சொல்லலாம், ஆனா இங்க சொல்லணும்டா, ஆன்டி கிரைஸ்ட்ன்ற வார்த்தைக்கு நம்ம சரியாக பொருள் பண்ணணும்னா எங்க இருக்கணும், அது கிறிஸ்துக்கு விரோதமாக எங்க இருக்குது? இப்போ கிறிஸ்துக்குள்ளேயே இருக்குது, கிறிஸ்து சபைக்குள்ள இருக்குது. அதான் முக்கியமான பாயிண்ட். அந்த அமைப்புகள் கூட கிறிஸ்துக்கு விரோதமாக தான் வர்றாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனுடைய சரியான பொருள் நம்ம எடுத்துக்கொண்டா சபைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு நிறைய வசனங்களும் ஆதாரம் நம்ம படிக்க போறோம். அது எப்படிங்கிறது தான் கர்த்தர் இயேசு இப்ப பேசுறாங்க. மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனம்,
மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது.
என்ன சொல்றாரு, பாழாக்கு மறுவறுப்பு தானியேல் பேசுகிறாரு, அது எங்க வந்து நிக்குமா, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. கீழ வசனம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் பேசுகிறார். இந்த பாலக மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் போது இதை பார்த்துட்டீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க வீட்டு மேல ஏறிட்டீங்க, வீட்டு மேல இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது, எதையாவது எடுக்கலான்னு சொல்லி இறங்கக்கூடாது. யூதையாவில் இருக்கிறவன், யூதையா எங்க இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேல் இருக்கிறவன் அவன் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் அப்படின்னு மலைக்கு ஓடி போய் கூட போட்டுக்கணுமா. அடுத்தபடியாக இதெல்லாம் பாருங்க, அடையாள மொழியில புரிஞ்சுட்டீங்களா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எடுக்கிறது இல்லை, கண்டிப்பாக இது நம்ம ஒரு கிளாஸ்ல எடுக்க போறோம். சரி, இப்போ இங்க நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பாலாக்குகிற அருவறுப்பு இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எங்க வந்து மிக்ஸ் ஆயிடும், பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஜீசஸ் சொல்ற, அப்போ நம்ம வெளியில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எங்க ரொம்ப அதிகமாக வேலை செய்து இருக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துல. இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம், 2 தெசலோனியர் 2 அதிகாரம் 4 வசனம், அவன் எதிர்த்து
நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதோ பாராதிக்கப்படுவதோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து
எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்துக்கிறான். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எங்கதான் இருக்குது, எதுக்குள்ள இருக்குது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயேதான் இருக்குது. அப்ப தேவனுடைய ஆலயம் என்பது என்ன, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய கட்டடம் அப்படி மேல போக டாப்ல சிலுவை தெரிவிக்கிறது, அது ஆலயமா? நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லைங்களா. ஆலயம் என்பது எது, அப்போஸ்தலர் போல் பேசுகிறாரு, 1 கொரிந்தியர் 3:16. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆலயம் நீங்களே சொல்லும் போது யார் அது, சபை, உண்மை சபை, கர்த்தராகிய இயேசு உலகத்தில் ஸ்தாபித்த சபை. அவரும் அவருடைய சிஷியர்களும் இந்த உலகம் முழுவதும் சென்று அங்க அவர்கள் ஏற்படுத்தின சபை. அப்ப அது வந்து ஒரு கட்டிடம் இல்லை, அது யார், அது மக்கள், தனித்தனி மனிதர்கள், தனித்தனி மனிதர்கள் தான் யாரு, தேவன் வாசம் செய்யும் ஆலயம். அவன் நம்முடைய இறுதியை தான் தேவன் வாசம் செய்யும் ஆலயம். அப்ப நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்கன்னா உண்மை சபைக்குள் யார் வந்து நுழையறான் பாத்தீங்களா, அந்தி கிறிஸ்து வந்து நுழைகிறது. அந்தி கிறிஸ்து அமைப்பு ஒரு மனுஷன் இல்ல, ஒரு அமைப்பு நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த தேவனுடைய ஆலயம் என்று நம்ம எதை சொல்லலாம், 1 தீமோத்தேயு 3:15 அது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் எதன் மேல் அஸ்திபாரம், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். கர்த்தர் இயேசுனுடைய உபதேசங்கள்ல அது வந்து பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதுதான் உண்மை சபை. அந்த சபைக்குள் இப்ப யார் வந்துடுறாரு, அந்தி கிறிஸ்து அமைப்பு. அதான் சொல்ற பாலாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்குது, அப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஒரு ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்குது இந்த அமைப்பு. அப்ப அந்தி கிறிஸ்து அமைப்பானது உண்மையிலேயே சபைக்குள் நுழைந்து விடும் அப்படிங்கறத இந்த வசனத்தினுடைய சரியான ஒரு பொருள். சரி, அப்படி இருக்கும்போது எதுக்காக இது வந்து சபைக்குள் நுழைய வேண்டும், ஏன் நுழைய வேண்டும், எப்படி நுழைஞ்சிரும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம். அதாவது 2 தெசலோனிக்கேயர் 2:3
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோகம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது.
கர்த்தர் இயேசுனுடைய நாள் வரவே வராது. முதல்ல சபைக்குள்ள என்ன நடக்கணும், விசுவாச துரோகம் ஏற்பட வேண்டும், அதை தொடர்ந்து பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். சரி, ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த விசுவாச துரோகம் என்பது என்ன, அதாவது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஃபாலிங் அவே ஃபர்ஸ்ட், அதாவது விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் அப்படின்னா என்னது. இதை பத்தி அப்போஸ்தலர் பவுல் வந்து உயிரோடு இருக்கும் போது பேசினார், 1 தீமோத்தேயு 4:1
என்ன
பண்ணிடுவாங்க, பிற்காலங்களில் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் உடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவார்கள், விழுந்துருவாங்க. விசுவாசத்தை விட்டு விழுந்துருவாங்கன்னு எப்படி விழுகிறது, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற அறிவு, அறிவிலிருந்து விழுந்துருது. அப்ப இந்த இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலர் பேசிக்கிறாங்க பாத்தீங்களா, பிற்காலங்களில் அப்படிங்கும் போது தனக்கு பின்பாக 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு, 200-300 நூற்றாண்டுகளுக்கு பின்பு சபைக்குள் என்ன நிகழ்ந்துவிடும் என்றதை பத்தி தெளிவாக பேசுகிறார். அதாவது பிற்காலங்களில் சொல்லும் போது அப்போஸ்தலர் பவுலுக்கு பின்பு 200-300 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கும், விசுவாசத்திலிருந்து விலகிடுவாங்க. அப்ப விசுவாசத்திலிருந்து விலகிடுவாங்கன்னா என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு சபைக்கு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்துக்கு பேர் என்ன, கரெக்ட், மகா பரிசுத்தமான விசுவாசம். அது யூதா 20 வசனத்துல நம்ம படிக்கிறோம். ஆகையால் பெரிய மாணவர்களே, 19 வசனம் 20 1:11 என்னங்க எல்லா உபதேசங்களும் அப்புறம் போதனைகளும் பைபிள் அடிப்படையில் இருக்கணும், எக்ஸாக்டா இருக்கணும், ஆக்சுவலா பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கறத பேர்ல இருக்கணும் அந்த விசுவாசம், அதுதான் என்ன மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா இங்க என்ன ஆயிட்டு சபைக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், வஞ்சிக்கிற ஆவின என்னது, ஆவின என்ன அங்க வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்லிக்கிறாரு. அந்த ஆவினா என்னன்னா அது கர்த்தர் இயேசு பேசுகிறார். ஆவினா என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 6:63.
ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் உண்மையுமாய் இருக்குது. அப்ப வசனங்கள் அல்லது போதனைகள் அல்லது வார்த்தைகள். அப்ப ஆவிகள் என்னாக்கா மூணு அர்த்தம் இருக்குது. ஒண்ணு வந்து ஆவின நம்முடைய சுவாசம், சுவாசம் என்ன சொல்றோம் ஆவி, ஒன்னாவது. ரெண்டாவது ஆவின்றது நம்ம படிக்கிற பைபிள் அநேக இடங்களில் மனசு, மைண்டு. மைண்டு கூட என்ன சொல்லலாம் ஆவி, உனக்கு நல்ல ஆவி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல மனசு இல்லை. மூணாவது ஒரு அர்த்தம் தான் இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆவி என்பது உபதேசங்கள். அது இல்லாமல் இன்னும் இருக்குது, இன்னும் பரிசுத்தாவி இருக்குது, அசுத்தாவி இருக்குது, அதெல்லாம் கூடுது. அதெல்லாம் வந்து வேறொரு விஷயங்களை சொல்லுது. ஆனால் இங்க சொல்லப்பட்டுக்கிற வார்த்தையில மூணு அர்த்தங்கள் உட்பட்டுக்குது. அதுல இங்க சொல்லப்பட்ட வசனத்துல என்ன குறிக்குதுன்னா உபதேசங்கள், வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறாவிகள்னு என்ன அர்த்தம், உபதேசங்களை தானே ஒருத்தனை வஞ்சிக்க முடியும். அப்போ வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இப்போ ஆவிகள்னா உபதேசங்கள்னு சொல்லியாச்சு, வஞ்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், நம்ம வச்சு ஏமாத்துறது. அதாவது நம்ம வஞ்சனையில் போகிறோன்னே தெரியாது, அதான் அதுக்கு பேர் தானே வஞ்சனை. ஏமாத்துறது இல்லை, நம்ம வச்சு ஏமாத்துறது. அதாவது நம்ம ஏமாத்தினோன்னே தெரியாது, அதான். அப்போ வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் என்று சொல்லும் போது அப்போ அது என்ன குறிக்குதுன்னா, வஞ்சிக்கிற உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு செவி கொடுத்துருவாங்க. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த உபதேசங்கள், அது அது வந்து பரிசுத்தமானதாக தெரியும் பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, அது தேவன் போல இருக்கும், தேவனுடைய உபதேசம் போல தெரியும். ஆனா உண்மையிலே அது கிடையாது. இப்ப உதாரணம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், அது அடுத்த வசனத்துல படிச்சா தெரியும். ஒண்ணு இல்லைங்க சிஸ்டர், அது வந்து தெசலோனிக்கேயர்ல படிக்கும். ரெண்டு, 1 தீமோத்தேயு 4:2 ரெண்டாம் வசனம் படிங்க. விசுவாசத்தை விட்டு விலகி
4:1 உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
என்ன சொல்லுவாங்க அந்த பொய்யர், என்ன பண்ணுவாங்க தெரியுமா அடுத்த வசனத்துல,
விவாதம் பண்ணாதிருக்கவும்.
என்ன சொல்லிடுவாங்க, கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியங்கள் செய்யும் போது அவங்க என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, கட்டளை போட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க,
விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள்.
பாக்குறதுக்கு தெரியவே தெரியாது, பார்த்தா உண்மை நல்ல ஒரு பரிசுத்தமானது மாதிரி தெரியும், அல்லது தேவனுடைய உபதேசம் போல தெரியும். அப்போ தேவனால் படைக்கப்பட்ட போஜனங்களே என்ன பண்ணணும், விலக்கிடணும். நீங்க சாப்பிடக்கூடாது வெள்ளிக்கிழமையில, கறி சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில யார் செத்துருக்கிறாரு, நம்ம ஆண்டவர் செத்துட்டாரு. அதனால நீங்க கறி சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு வந்து அநேக சபைகள் இதை கடைபிடிக்கிறாங்க, நீங்களா கடைபிடிக்கிறாங்க. நிறைய சபைகள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது கட்டளை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சபைக்காக தங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. கல்யாணமே பண்றது இல்லை, குடும்பமே ஆகுறது இல்லை, அவங்க போய் தங்களை ஒப்படைச்சிடுறாங்க. இது தேவனுடைய உபதேசமா? ஆனா நம்ம பாக்குற ஜனங்கள் எல்லாமே நினைக்கிறோம், சரி கடவுளுக்காக இங்க என்ன பண்ணிக்கிறோம், தங்களையே ஒப்பு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது பாக்குறதுக்கு பரிசு துணி வேற, அந்த மாதிரி நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனாக்கா ஜனங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனது உண்மையிலேயே பைபிள் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்றது, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னாரு, சபையை வழிநடத்துறவங்க சபையில ஊழியர் செய்யறவங்க எப்படி இருக்கணும். 1 தீமோத்தேயு 3:2
ஒரு
சபையை வழிநடத்துறவர் எப்படி இருக்கு சொல்ற, ஒரு பிஷப் எப்படி இருக்கணும்னா அவன் வந்து குற்றம் சாட்டப்படாத, பிளேம்லெஸ், அப்புறம் ஒரே மனைவி உடைய, அப்ப என்ன இருக்கணும் அவருக்கு, அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், கல்யாணம் பண்ணணும். அதனால நிறைய இன்னொரு இடத்துல சொன்னாரு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் சபையை எப்படி வழி நடத்துவான் அப்படி
கேட்கறாங்க.
எப்படி விசாரிக்க முடியும், எவ்வளவு கிளீனா பேசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு போய் அடகு வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க செய்யறது தியாகம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா தியாகம் தான், தியாகம் இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வசனத்தின் படி பார்த்து அப்போ சொல்ற போல் கூட இடத்துல சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணாமக்கிறது நல்லது, சொல்லிட்டாரு. பின்னாடி என்ன சொல்றாரு, நீங்க வேகிறத காட்டிலும் விவாகம் பண்றது ரொம்ப பெஸ்டாச்சு. அவங்க எதை செய்யறது அப்போ, அதை செய்யறது இது செய்யறதா, கல்யாணம் பண்ணாம விட்டுக்கலாமா இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாமா, எந்த செய்யறது, என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, யாராவது ஒருவர் இந்த சத்தியத்துக்காக அவராக முன் வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தா அவர் இருந்துக்கலாம். யார் என்ன பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு பண்ணக்கூடாது, அதுதான் பைபிள் சொல்ல வருதுனும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அநேக சபைகளில் ஊழியர் செய்ய போறவர் எப்படி இருக்கிறார், கல்யாணமே பண்ணக்கூட என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு துரத்திடுவாங்க, அங்கிருந்து துரத்திடுவாங்க, அங்கே வேலை செய்ய முடியாது. அப்போ இது இதுதான் செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்றது இல்லை, பண்ண வேணும் சொல்றது, கல்யாணம் வேணாம்னா இருந்துக்கலாம், பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்களுடைய சுய விருப்பம், யார் என்ன பண்ண முடியாது, கட்டுப்பாடு விதிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அநேக பேர் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணாமிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, காலையில் நேரத்தை இருந்து குளிச்சுட்டு நான் இன்னைக்கு கறி சாப்பிட்றதுல நடாததுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி என்ன ராஜ்யசபையில் நடந்துச்சா, கர்த்தரா இயேசு வெள்ளிக்கிழமையில செத்துட்டாரு அதனால நம்ம கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்காவது அப்போ சொல்ல இருந்தாங்களா, அப்படின்னா வசனமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நினைட்டு இடையில வந்துட்டு இருக்குது. இதுதான் அப்போ சில ஒரு பவுல் 200 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சுட்டு போனாரு. இந்த மாதிரி வந்து ஏமாத்திடுவாங்க, எவ்வளவு சொல்லிக்கிறாரு பார்த்தீங்களா, அதான் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஒரு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வந்துடும், நாங்கள் இருக்கும் போதே வந்துட்டானுங்க, அப்ப நாங்க போயிட்டா பார்த்தீங்களா எப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க 2000 வருஷம் காலம் ஆயிட்டு இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கும், அப்ப சபை என்ன எந்த கதியில் இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்போ சில காலத்தில் உள்ள வந்திருக்கிறாங்கன்னா இன்னைக்கு அவர்களெல்லாம் போய் 2000 வருஷம் ஆகிட்டுக்குது. அப்போ உண்மை சபையினுடைய கதி என்ன அன்னைக்கு பாருங்க. அதான் இன்றைக்கி வந்து இந்த உண்மை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துறது எவ்வளோ சிரமம் இருக்குது இன்னைக்கு, அதான் நம்ம பார்க்க. இதெல்லாம் வந்து உதாரணங்கள் நம்ம பார்த்து, அது மட்டும் இல்லை இன்னும் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு இன்னும் நிறையா உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். சரி, அடுத்தபடியாக வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கும் அப்புறம் பிசாசுகளின் உபதேசத்துக்கும் அநேகர் செவி கொடுத்துருவாங்க. அப்போ பிசாசின் உபதேசம் என்னங்க, பிசாசன் உபதேசம் என்னன்னா, பிசாசனுடைய உபதேசம் பைபிள்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் பைபிள் பிரகாரமே இருக்காது, அது ஃபவுண்டேஷன் வந்து இருக்கவே இருக்காது. அதனால தான் நீங்கள் அநேக சத்தியங்கள் நம்ம தெரிஞ்ச மாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப டீப்பாக போய் பார்த்தா எப்படி இருக்குது, நம்ம கற்றுக்கிட்டதுக்கும் பைபிள் பேசுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்க்கலாம், ஆத்மா அறியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறான், எங்கிருந்து பைபிள்லேருந்தே சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால ஜனங்களுக்கு என்ன வருது இல்லைப்பா, சந்தேகம் வருது இல்ல, ஆத்மா அழியும் சொன்னா தான் சந்தேகம் வருது, அந்த அளவுக்கு ஆயிட்டு. இப்ப நம்ம ஆத்மா அழியும், ஏன்னா வசனங்கள் ரொம்ப கிளீனா இருக்குது, பாவம் செய்கிற ஆத்மா ஆகும், ஒருவனும் தன்னுடைய ஆத்மா அழியாதபடி அதை காக்கவே முடியாது அப்படின்னா நம்ம வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்து நிறைய பேர் ஓடிட்டார், என்னப்பா இவங்க ஆத்மா அழியும் சொல்றாங்களா, ஐயோ இது இவங்க தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. எந்த உபதேசம் இது, பிசாசுடைய உபதேசம் அப்படின்னா, புற மதஸ்தருடைய உபதேசம், மனிதர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து பைபிளுக்குள்ள நுழைச்சி வச்சிருக்கிறான். அது வந்து ஜனங்களுக்கு சாதகமாக்குறதுனால ஜனங்கள் அதை சத்தியமாக எடுத்துக்கொள்றாங்க, சத்தியம் உண்மை சத்தியம் ஜனங்களுக்கு பாதகமாகுது, அதன்படி நடந்தா அதன்படி பேசினா நிறைய பாதகங்கள் இருக்குது. ஆனால் ஜீசஸ் சொன்னாங்களே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லை, தியாகம் செய்யணும்ல, அதுக்கு ஜனங்கள் தயார் இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, யார் செல்ஃபோன் அடிக்குது யார் ஆஃப் பண்ணிருங்க, என்னால் சப்ஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ பிசாசுகளின் உபதேசம் என்று சொல்லும் போது பைபிள் அடிப்படை ஆதாரம் இல்லாத உபதேசங்கள், இன்னொரு உபதேசம் போன டைம் பார்த்தோம், ட்ரினிட்டி, கடவுள் எப்படி இருக்கிறாரு, மூவரும் ஒருவர், ஒருவர் தான் மூவர், எங்கே இருக்குது பைபிள், நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ஒவ்வொரு வசனம் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் நிறைய பேர் ட்ரினிட்டின்னு சொன்னால் அந்த மாதிரி கிடையாதப்பா, தேவன் அப்படி இல்லை, மூணு ரூபத்தில் இல்லை, ஒரே உடம்பு மூணு தலை இல்லை அப்படின்னு சொன்னால், அப்பா எங்கே இந்த கிளாஸ் கையாக போகிறீங்க, அந்த கிளத்துக்கு போய் மாட்டிட்டீங்களே, நீங்கள் விழுந்து போட்டீங்களே, உங்கள் மூஞ்சிலே நம்ம உங்க மேல் முடிக்கிறது இல்லை, நீ அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி நிறைய குடும்பத்திலேயே பிரச்சனை ஆகிட்டீங்க. அவன் அதை ஜீசஸ் சொன்னாங்க, நான் உலகத்தில் சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு வந்து நினைக்க வேண்டா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், எல்லாம் பிரிவினை உண்டாகிறதுக்கு வந்திருக்கிறேன், நான் ஒருத்தர் கொடுத்து கத்தி எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன், பட்டயத்தையே நான் கொடுக்க வந்தேன், எப்படி தாய்க்கு விரோதமாக புள்ள, அப்பாவுக்கு விரோதமாக மகன், மாமிக்கு விரோதமா மருமகா இது பண்றதுதான் நான் வந்தேன் அப்படிங்கிறேன். அப்ப இது எப்படி என்ன பாயிண்ட் அது? சத்தியத்தின் படி நம்ம நடக்கும் போது இந்த மாதிரி பிரிவினைகள் கண்டிப்பாக, அதான் சொன்னார் ஒருத்தனுடைய சத்துரு அவனுடைய வீட்டாட்டான். எப்போ ஒருவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அவங்கள விரோதம் பண்ணும். ஏன்னா சத்தியம் தெரியாத ஜனங்க. அப்படித்தான் வந்து இந்த கடவுளுடைய விஷயத்துல கூட மூணு ஒன்னு தான் மூணு, இதெல்லாம் யாருடைய உபதேசம்? பிசாசுடைய உபதேசம். அதே போலதான் நரகம் கிளாஸ் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அதான் ஒரு ஒரு ரீசனபிள் மைண்ட் உள்ளவர் ஒருவேளை இந்த உண்மை சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும்னு விரும்பிட்டா வந்து உட்கார்ந்து நிதானமாக பேசினாக்கா கண்டுபிடிச்சிடும். ஆனால் ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு, அப்புறம் இது பொய்யின்னு வெளியில் இந்த கிளாஸ்க்கே வர வெளியிலன்னு சொல்கிறது, அது மோசமான கிளாஸ். நானும் ஒரு கிளாஸ் கூட வந்திருக்க மாட்டேன். அவர் என்ன சொல்லுவோம், அங்கேயே போகிறீங்கன்றவர். ஆனால் நம்மளால் 20 கிளாஸ்க்கு வந்துட்டுருப்பார். அவர் அப்படியே போகக்கூடாதா? பேசினா இப்படியே போயிடும், ரிட்டர்ன் போயிடுவார். 20 கிளாஸ் வந்து கூட புரியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவர் சொல்லி கொடுத்தா ஏமாந்துருவாங்க. அவங்க வந்ததே இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ரீசனபிளாக உட்காந்து பேசினா கண்டிப்பாக நரகம். மனுஷங்களை தேவன் நெருப்பில் போட்டு வதைக்கிறாரா? எங்காவது இருக்குதா பைபிள்? நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நரகம் போதனை எவ்வளோ ஒரு கள்ள போதனை. அப்போ பிசாசுடைய உபதேசம் சகோதர சகோதரிகளே, அப்போது இப்படி தான் வந்து நம்ம பார்க்குறோம். பிசாசுடைய உபதேசங்களுக்கு விட்டு விலகிடுவாங்க, கேட்டு அது அதுலேருந்து விலகிடுவாங்க, விழுந்துருவாங்க. அப்போது உண்மை சத்தியத்தினுடைய அறிவு இல்லாமல் மனிதருடைய கோட்பாடுகளுக்குள்ளே போய் மாட்டிடுவாங்க. அதான் ஓசியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஓசியா 4:6 நாம் படிக்கிறோம்.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆகாரியமாய் யாகப்படிக்கு நானும் உன்னை வெறுத்துவிடுவேன்.
ஆமா, இன்னைக்கு வந்து வேதத்தை படிச்சு பைபிள் ஸ்டடி எல்லாம் யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல. பைபிள் கிளாஸ் எல்லாம் வந்து யாருக்கு பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அறிவை பெருக்கிறதுக்கு பதிலாக மனிதர்களுடைய உபதேசம் விசுவாச பிரமாணங்கள் நிறைய உள்ள வந்துட்டு. அப்ப இன்னைக்கு கூட அநேகர் வந்து எத்தனையோ கிறிஸ்தவர் உலகத்தில் இருக்கிறாரு, ஆனா சத்தியத்தின் அறிவை பெற்றவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது. பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரமே அநேகர் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும். நம்ம கூட ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். ஆனா ஏதோ தேவனுடைய கிருபையில நீங்க வந்து இந்த சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் இன்னைக்கு வெளிச்சமாயிட்டு. அதனால்தான் தேவன் எவ்வளவு கவலையா பேசுறாங்க பாத்தீங்களா, என் ஜனங்கள் அறிவில்லாமல் அங்காரமாகறாங்க, அழிஞ்சு போறாங்களே. அங்க சொல்ல போற என் ஜனங்கள் யாரு? அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள், இன்னைக்கு சபையில் கிறிஸ்து ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் தான் என் ஜனங்கள். இன்னைக்கு தேவனுடைய மக்கள் தான் எல்லாருமே என் ஜனங்கள். இப்ப என்ன ஆயிட்டுக்கிறாங்க, நாங்க அறிவு இல்லாமல், நாங்க என்ன அறிவு இல்லாமல், மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லாமல் சங்காரம் ஆயிட்டுக்கிறாங்க. படிக்கிறது இல்ல, அதான் நம்ம பாக்குறோம். அப்போ இங்க அந்த கிறிஸ்து பத்தி நம்ம படிக்கும் போது, அப்ப அந்த கிறிஸ்து உலகத்தின் ஜனங்களுக்குள்ள போய் வேலை செய்யறதை காட்டிலும் யாருக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறான்? கிறிஸ்து ஜனங்களுக்குள். அப்ப சபைக்குள் அவன் வேலை, அந்த அமைப்பு வேலை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வகையில இந்த அந்த கிறிஸ்து அமைப்பானது சபைக்குள்ளேயே தான் வேலை செய்யுது, சபைக்குள்ளேயே தான் இடம் பிடிச்சிட்டு இருக்குது, சபைக்குள்ளேயே தான் ஸ்ட்ராங்கான இடம் பிடிச்சி உண்மை சபையின் மக்களை துன்பப்படுத்தி கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம தெளிவாக எங்க படிக்கலாம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம முதல் முதல் நம்முடைய டாபிக்ல வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில பகுதிகள் அதனுடைய அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க அடையாள மொழி, 99% எல்லாம் சிம்பாலிக். எப்படி சிம்பாலிக்னா ஹைலி சிம்பாலிக், பெரிய அளவில் அடையாள மொழிகள். அதை நம்ம தெளிவாக நிதானமாக படிக்கணும்னா தப்பாயிடும். அதனால நிதானமாக இப்போ நம்ம படிக்கலாம். ஒரே ஒரு 5 வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் 12:1.
அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரத்தின் மேல் 12 உள்ள கிரீடமும் இருந்தன.
ஒரு ஸ்திரீயை பற்றி எவ்வளவு கிராண்டா அங்க விவரிக்கப்படுது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ வானத்துல ஒரு அடையாளம் பாக்குறாரு யோவான். ஒரு ஸ்திரீ வானத்துல தெரியுது, அந்த ஸ்திரீ என்ன துணி போட்டிருக்குது, சூரியனை அணிந்திருச்சு, தன்னை மூடிட்டு இருக்குது. கவரிங் வந்து சூரியன் வச்சு, சாரி கட்டுறது இல்ல, சூரியன் அப்படியே மூடிட்டு வெளிச்சம் மூடிட்டு இருக்குது. அப்புறம் அவன் பாதங்களின் கீழே சந்திரன் இருக்குது, அந்த அதாவது சந்திரன் மேல நின்று கொண்டிருக்கிறா. அப்புறம்
என்ன
மாதிரி இருக்குது, கர்ப்பஸ்திரியா இருக்குது. அது மட்டும் இல்ல, எந்த டைம் ஆயிடுக்குது, கர்ப்ப வேதனை வர டைம், பிரசவ வேதனை வர டைம் ஆயிடுச்சு. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க?
என்ன
வருத்தப்பட்டு அலறினாள். பாத்தீங்களா? அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது? இந்த பிரசவ வேதனை வரும்போது பிரசவ வேதனைக்காக அழுகிற மாதிரி நம்மளுக்கு அங்க தெரியும் வசனம். ஆனா பிரசவ வேதனைக்காக அழுகலாது. எதுக்கு அழுகுதுன்னா, இந்த குழந்தை எனக்குள்ள உருவாயிருச்சு. ஏன் இந்த குழந்தை எனக்குள்ள உருவாச்சு? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது அழுகுது, வருத்தப்பட்டு அழுகுது. எப்படி நம்ம சொல்லலாம்? எப்படி நான் இப்ப சொன்ன பாயிண்ட் வந்து உண்மையா அப்படின்னா, ஆறாம் வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். ஆறாம் வசனம் பாருங்க. பாருங்களா, அந்த குழந்தை யாராவது குழந்தை பிறந்தா குழந்தைய போட்டுட்டு வளர்ந்துறதுக்கு ஓடிடுவாங்களே. என்ன பண்ணுவாங்க? ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த பிரசவ வேதனையை தேங்க அழுகும். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையே அரவணைக்கும், அந்த வேதனையெல்லாம் மறந்துடும். ஆனா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தை பிறந்தோடனே தப்பிச்ச மாதிரிதான் ஓடிடுச்சு. எங்க குழந்தை விட்டுட்டு ஓடியா போயிடுச்சு வளர்ந்துறதுக்கு. அப்போ இந்த நம்ம பிரசவ வேதனையில அழுகல, இந்த குழந்தை எனக்குள்ள ஏன் உருவாச்சுன்றதுக்காக அழுது. சரி, இப்ப நெக்ஸ்ட் அஞ்சாவது வசனத்துக்கு போலாம்.
சகல ஜாதிகளையும் இருப்புக்கொள்ளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவர் பெற்றார்.
ஆனா குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்குது? என்ன மாதிரியான குழந்தை தெரியுமா? சகல ஜனங்களையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால், அப்புறம்
பிள்ளையை தேவனிடத்திற்கும்
இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பின்னாடிக்கு சகல ஜாதிகளையும் இருப்பு கோளல் ஆட்சி செய்யும் ஒரு ஆண் குழந்தை அவள் பெற்றா. இனி அவன் பண்ண போற அந்த மாதிரி ஆட்சி, அந்த குழந்தைய பெத்துட்டு அந்த அம்மா எங்க ஓடுறாங்க? அந்த குழந்தைய விட்டுட்டு வனாந்தரத்துக்கு ஓடிட்டாங்க. வனாந்தரத்துல எவ்வளவு நாள் இருக்கிறாங்க? 1260 நாட்கள். இது மட்டும் தான் நீங்க படிக்க போறோம். ஆனா மூன்றாவது அந்தி கிறிஸ்து மூன்றாவது பாகம் எடுக்கும் போது அந்த அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம படிக்க போறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு. ஆனா இன்னைக்கு இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் கண்டுபிடிக்கலாம். முதலாவது, அந்த அம்மா யார்? அந்த ஸ்திரீ யாரை குறிக்குது? ரெண்டாவது, எப்படி சூரியனை ஒரு ஸ்திரீ அணிந்து கொள்ள முடியும்? எப்படி நிலா மேல போய் நிக்க முடியும்? அப்புறம் யார் அந்த ஆண் பிள்ளை? அப்புறம் ஏன் நம்ம குழந்தை பிறந்தவுடன் வனந்தரத்துக்கு ஓடி போயிருச்சு? அது என்ன அந்த 1260 நாள்? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அநேக பேர் உதாரணமாக இது எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுங்களா? 1950 ரோமன் கத்தோலிக்க சபையில இது என்ன, இது இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொன்னாங்க. என்னன்னா, அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? மரியாள். கரெக்ட், மரியாள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த குழந்தை யாரு? இயேசு. வானத்தில் அடையாளம் காணப்பட்டதுன்னு சொல்லும் போது மரியாள் பரலோகம் எப்படி இயேசு போனார் மரித்து உயிர்த்து போகும்போது, அது மாதிரி மரியாள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு கூட நம்ம அநேக இந்த சபைகளில் போய் நம்ம பார்த்தோன்னா சர்ச்சைக்கு முன்னாடி இந்த படம் போட்டுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, சிலைகள் வச்சிருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மேரி இருக்கும், அதுக்கப்புறம் கையில் ஒரு குழந்தை இருக்கும், அப்புறம் 12 நட்சத்திரம் வச்சிருப்பாரு, பின்னாடி சூரியன் ஒரு ஒளி வட்டம் இருக்கும், அப்புறம் கால்கடியா நிலா வச்சிருப்பாங்க. இது வந்து மரியாள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டா உண்மையிலே அப்படி மரியாள் தானா? அப்ப மரியாள் வந்து இயேசு பிறந்த உடனே ஓடிட்டாங்களா வனாந்தரத்துக்கு? அந்த மாதிரி எங்கன்னா கேட்டு. அப்ப இதெல்லாம் வந்து சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப இதனுடைய விஷயம் ஏன்னா வெளிப்படுத்தல் வந்து நான் உங்களுக்கு சொன்ன அது வந்து அருமையான அடையாளம் மொழி இருக்குது. அப்ப இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, அப்போ அதை பத்தி அப்போ சிலர் போல் பேசுறாங்க. அந்த ஸ்திரீ யாருன்னு 2 கொரிந்தியர் 11:2.
நான் உங்களை கற்புள்ள கணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
அப்போ உங்களை கற்புள்ள கணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த உங்களை அது யாரு? நீங்க அப்போ கற்புள்ள கணிகைன்றது யாரு? சபை, சபையை குறிக்குது இல்லைங்களா? கர்த்தரே இயேசுனுடைய மனவாட்டியை குறிக்குது. அந்த சொன்னார் ஜீசஸ் வந்து தன்னுடைய ஊமையில சொன்னார், 10 கண்ணிகைகள் பேசினாரு, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாத கண்ணிகைகள். அப்ப அந்த கண்ணிகைகள் யாரை குறிக்குதுன்னா, அந்த ஸ்திரீ யாரை குறிக்குதுன்னா, அதாவது கர்த்தருடைய சபையை குறிக்குது. ஏன்னா பைபிள்ல 2 ஸ்திரீ பத்தி பேசிருக்குது. ஒன்னு கற்புள்ள கண்ணிகை, அது உண்மை உள்ள சபை. இன்னொன்னு வேசியான ஸ்திரீ, வெளிப்படுத்தல் 17 நம்ம படிக்கிறோம், அது இன்னைக்கு வேண்டாம். அதுல வந்து வேசியான ஒரு ஸ்திரீ பத்தி பேசிக்கிது, 2 ஸ்திரீ பத்தி பேசுகிறார். அதே போ அப்போ கற்புள்ள கன்னிகை உண்மையுள்ள சபைனாக்கா வேசியான ஸ்திரீன்றது என்ன குறிக்கும்? இது உண்மையுள்ள சபை, அது கள்ள சபை, உண்மை இல்லாத சபை, கள்ள போலி சபை. ஸோ லவ் ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஸ்திரீகள் பற்றி வெளிப்படுத்தல, அருமையாக பேசுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டுக்கிறது இந்த ஸ்திரீ சபையை குறிக்குது. போட்டிருக்கிறது ட்ரெஸ் என்ன? சூரியன். அப்போ சூரியன் என்பது என்ன? சூரியன் எதை குறிக்குதுன்னா, சூரியனிலிருந்து தான் இன்னைக்கு உலகத்துக்கு ஒளி, பிரதானமான ஒளி எங்கே கிடைக்குது? சூரியன்லேருந்து தான் கிடைக்குது. அப்போது அந்த சூரியனுடைய ஒளி போல் இருக்குது பைபிளில் எதுனா, 2 கொரிந்தியர் 4:4.
தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருளாக்கினார்.
ஆமா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி போட்டுட்டு இருக்குது. அப்ப அது என்ன? மாபெரும் ஒளி, அதாவது சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப சபைக்கு என்ன அறிவு இருக்குது? கர்த்தர் இயேசுனுடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு பேர் நம்ம படிச்சிருக்கிறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது சபைக்கு தெளிவாக தெரியும். புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சம் அதான், வேற ஒண்ணு. அப்ப அந்த சூரியன் எதை குறிக்குது? புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சம், சத்தியமே குறிக்குது. அந்த சத்தியத்தை போட்டவர்களாக இருக்குது சபை. அப்புறம் தன்னுடைய காலுக்கு கீழே என்ன இருக்குது? சந்திரன், நிலா இருக்குது. அப்ப சந்திரன் ஏன் அங்க அடையாளம்? சந்திரன் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, சந்திரன் என்ன பண்ணுது? சந்திரனுக்கு சுயமான ஒளி கிடையாது, சூரியன் இடத்திலிருந்து ஒளி வாங்கி அதை என்ன பண்ணுதுங்க? பிரதிபலிக்கிறது. அது அதே போலதான் இங்க புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் பழைய ஏற்பாட்டின் மேல படும் போது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் இருக்குது? கதைகள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, நிழல்கள் இருக்குது, இன்னும் அடையாளங்கள் இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள் கொண்டு போய் அங்கே வச்சா அது என்ன பண்ணும்? ஒளி கொடுக்கும். அது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், நாகமானின் 7 மூழ்குதல், அப்புறம் ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில். அதுகளுக்கு சுயமான ஒளி கிடையாது. இப்ப நாகமான் கதை படிச்சா நம்மளுக்கு என்ன தெரியும்? சுயமான ஒளி கிடையாது அதுக்கு. ஆனா கர்த்தருடைய உபதேசம் கொண்டு போய் வச்சா அது ஒளி கொடுக்கும். அந்த 7 மூழ்குதல்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோ. அது போலதான் இந்த நிலா எதை குறிக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள். பழைய ஏற்பாட்டு உபதேசத்துல நிக்குது சபை. அப்ப நிக்கிறதுனா, இப்ப ஒரு இடத்துல நம்ம நிக்கிறது எதை குறிக்குதுன்னா, உறுதியாக இருக்கிறோம். உறுதியாக இருக்கிறது தான் நிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த தரையை வந்து பிளாட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்றோம்? உறுதியா நிக்கிறோம். இப்படி நிக்கிற தரையில போய் நிக்கலாம், எப்படி நிற்போம்? உறுதியா நிக்க மாட்டோம். அப்ப உறுதியா நிக்கிறதுக்காக இந்த நிலா அப்படின்னா, சபை தங்களுடைய விசுவாசத்துல உறுதி போடுறதுக்கும், இன்னும் தங்களுடைய ஓட்டங்களை இன்னும் விசுவாசமாக உற்சாகமாக ஓடுறதுக்கும் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட், அந்த அம்மாவனுடைய தலையில எவ்வளவு நட்சத்திரங்கள்? ஆமா, அப்ப நெற்றி என்பது எதை குறிக்குது? நெற்றி நம்முடைய உடல்ல, நெற்றியில என்ன இருக்குது? உள்ள கற்றுக்கொள்கிற இடம் அங்கதான் இருக்குது, மூளை இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த நெற்றியில 12 நட்சத்திரங்கள்னா, அந்த சபைக்கு தேவையான சத்தியங்கள் யார் மூலம் கிடைக்குதுன்னா, அந்த 12 நட்சத்திரங்கள் மூலம் கிடைக்குது. அந்த 12 நட்சத்திரம் யாரு? அவங்க தான் லைட் பேரர்ஸ், ஒளி. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த ஒளியை பெற்ற ஜனங்கள் யார்? 12 அப்போஸ்தலர்கள். அப்ப இந்த முதலாம் வசனம் எந்த காலத்தினுடைய வசனம் அப்படின்னா, முதலாம் நூற்றாண்டினுடைய வசனம் அது. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு நூற்றாண்டை குறிச்சிட்டே வரும். அப்போ அந்த 2000 வருட சரித்திரம் அந்த ஒரு அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்பட்டுக்குது. அது நம்ம அந்த 3வது பாகத்துல தெளிவாக பார்க்கலாம். அப்ப அந்த 12 நட்சத்திரங்கள் என்பது யாரை குறிக்குது? 12 அப்போஸ்தலர்களை குறிக்குது. இப்படி சபை இந்த ஒரு உபதேசத்துல, கிறிஸ்துவ உபதேசத்திலும், அந்த பழைய ஏற்பாட்டு சத்தியத்திலும் அவர் உறுதியாக நின்று கொண்டு, அப்போஸ்தலர்கள் உபதேசத்தில் நின்று கொண்டு இருக்கும் போது, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் போது, ஸ்திரீ என்ன ஆயிட்டுக்குது? இப்பா கர்ப்பம் ஆயிட்டு இருக்குது. என்ன அருமையான அடையாள மொழி பாத்தீங்களா, அடையாளத்தில் பேசுகிறார். அப்ப சபை எப்படி கர்ப்பமாச்சு? கர்ப்பம்னா என்ன? அடையாளம் காமிக்கிறார். ஏன்னா கர்ப்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சா சபை எப்படி கர்ப்பமாச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கர்ப்பம் எப்படி ஆகுது? ஒரு அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுடைய கர்ப்பப்பையில் அந்த ஜீவன் உருவாகுது. அம்மா ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளேயே ஒரு புது ஜீவன் உருவாகிறது. அது யாருடைய கண்களுக்கு தெரியாது. அந்த ஜீவன் உருவாகும் போது யாருடைய கண்களுக்குமே தெரியாது. ஆரம்பத்தில் அந்த அம்மாவுக்கே தெரியாது, நான் கர்ப்பமாயிட்டேன்னு கூட அது தெரியாது. ஆனால் அது வந்து 1 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் என்ன ஆகும், கன்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் இந்த உலகத்துலலாம் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ரைட், நீங்கள் கர்ப்பமாயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு, அது மற்றவங்களுக்கு 3, 4, 5 மாதம் வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பமாகும். குழந்தை கண்ணுக்கு தெரியாது, அந்த அம்மா கர்ப்பமாயிட்டுக்கிற விஷயம் தெரியும். அப்போ எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறான்? வயிறு கொஞ்சம் அப்படியே பெருசாக இல்லைங்களா? அவள் பார்க்கும்போது இவங்க மாசமாயிட்டுக்கிறாங்க, கர்ப்பமாயிட்டுக்கிறாங்க. அப்போ அப்போ கூட அந்த குழந்தை கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த குழந்தை எப்போ கண்ணுக்கு தெரியும்? பிறக்கும் போது தான். இங்க ஒரு அடையாளம் கொண்டு வந்து தேவன் எப்படி காமிக்கிறாருன்னா, சபை எப்படி கர்ப்பமாயிருக்குன்னு காமிக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ இது ஒரு அருமையான ஒரு அடையாள மொழி. அப்போ என்னன்னா, சபைக்குள்ளேயே ஸ்திரீன்றது யாரு? சபை. இப்ப சபைக்குள்ளேயே ஒரு புது ஜீவன் ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்ப அந்த புது ஜீவன் எது? அந்திகிறிஸ்த அமைப்பு. அந்திகிறிஸ்த அமைப்பு யாருடைய கண்களுக்கு தெரியாமல், அந்த அம்மாவுக்கே புரியாதவர்களுக்கு சபைக்குள் ஒரு கரு நிலைமையில ஸ்டார்ட் ஆச்சு, உதயம் ஆயிடுச்சு. அதுதான் அந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். அந்த ஸ்திரீ கர்ப்பமாக இருந்தா, அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறதுனால உருவானதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க? வருத்தப்பட்டு அலறினாள். அப்படிங்கும் போது அந்த குழந்தை பிறக்கும் போது, ஐயோ இந்த குழந்தை எனக்குள்ள உருவாயிடுச்சு. ஏன்னா ஆதிகால சபையினுடைய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அந்தி கிறிஸ்துகள் சபைக்குள் நுழையும் போது ரொம்ப கவலைப்பட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கங்க பிடிச்சிட்டாங்க, இப்படி பிடிச்சிட்டாங்க. வெளியிலிருந்து ஆள் உள்ள வரல, சபைக்குள்ளேயே உருவாயிட்டாங்க. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்ன, உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்களே போதிச்சிருவாங்க. அப்போ சபைக்குள்ளேயே சில கள்ள மக்கள் உருவாயிடுவாங்க. என்ன அருமையான ஒரு அடையாள மொழி பார்த்தீங்களா? அப்போ அந்த உருவாகி இப்போ என்ன இருக்குது, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 9 மாதம் வரைக்கும் குழந்தை யாருடைய கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அந்திகிறிஸ்த அமைப்பானது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தையாக போகிறது அப்படின்னா எல்லாருடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன என்ன மாதிரி ஒரு குழந்தை அதுனா, ஒரு சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை. அவ்வளோ பவர்ல அது வருதான். எப்படி சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, என்ன அருமையான ஒரு அடையாள மொழி. அப்போ இந்த ஒரு குழந்தைக்கு பயந்துட்டு நம்ம எங்கே ஓடிட்டாங்க? வனாந்தரத்துக்கு ஓடிட்டாங்க. எவ்வளோ நாள்? 1260 நாள். அப்போ குழந்தை பிறக்கும் போது, இப்போ நீங்க 2 வசனம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:5, முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, நேரடி பாஷையில் அது பேசிருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட்ல பேசிருந்தா நேரடி கொண்டு வரணும், நேரடி கொண்டு வந்தா ஆப்போசிட் கொண்டு வரணும். இப்போ தேவனுடைய சிங்காசனத்திற்கும் இந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி பேசுறாரு. 2 தெசலோனியர் 2:4.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறான்.
தன்னையே உயர்த்திட்டு இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்துல தேவன் போல உட்கார்றதுக்கு தேவன் உயர்த்தல, அவன் என்ன பண்ணிருக்கான்? தன்னைத்தானே உயர்த்திட்டான். அதான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னா செல்ஃப் எஸ்டிமேஷன், தன்னை செல்ஃப் எக்ஸால்டேஷன், அதுக்கு பேர் தன்னைத்தானே கொண்டு போய் மேல உட்கார வச்சிருக்கிறான். அதான் அதனுடைய சரியான பொருள். அப்போ அரியான மொழியில் இருக்கிறது நிதானமா நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த அந்திகிறிஸ்து அமைப்பினுடைய ரொம்ப கிளியரா புரியுது. அந்திகிறிஸ்தனுடைய அமைப்புல பத்தி இங்க அடையாளம் எப்படி கொடுத்துருக்காருன்னா, இதனுடைய வளர்ச்சி ஆரம்பம், அப்புறம் வளர்ச்சி, அதை தொடர்ந்து அதனுடைய முடிவு தெளிவாக சொல்லப்படுது. அப்போ ஸ்டேஜஸ் இருக்குது. அந்திகிறிஸ்து ஆரம்பமாகிறது எதுக்கு ஒப்பிட்டு பேசிருக்காருன்னா, ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுல கர்ப்பம் தரிக்கிறது, அது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை ஸ்டேஜ். அப்போ குழந்தை ஸ்டேஜ் எல்லாருடைய கண்ணுக்கு தெரியும், ஆனால் குழந்தைக்கு எந்த பவரும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த கிறிஸ்து இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, ஆனால் பவர் இல்லை, அந்த அளவுக்கு பவர் வர முடியல. ஆனால் என்ன ஆகிட்டு, கொஞ்ச நாள் போக போக மனுஷன் நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது. அதான் பாவ மனுஷன் இல்லைங்களா, பாவ மனுஷன், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் ஆகிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த சபை, அந்த அந்திகிறிஸ்து அமைப்பானது பெரிய அளவில் வளர்ந்து இப்போ எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது. அதே டைமில் பவர்ஃபுல்லாக இருக்குது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யக்கூடிய பவர் அதுக்கு வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது எங்கே வந்துட்டு இருக்குது, எங்கே ஆரம்பிச்சு வளர்ந்துட்டு இருக்குது? சபைக்குள்ளேயே தான், சபையாகிய அந்த சரீரத்துக்குள்ளேயே அது ஆரம்பமாகி வளர்ந்து கொண்டிருக்குது. அதனால தான் அப்போஸ்தலர் யோவான் சொன்னார், என் பிள்ளைகளே, என்னுடைய சிறு பிள்ளைகளே, அந்திகிறிஸ்து வரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இப்பொழுதே அநேக அந்திகிறிஸ்துகள் வந்துட்டாங்க. அது ஆரம்ப ஸ்டேஜ் பத்தி பேசுறாரு. உள்ள இருக்கிறாங்க, அவங்க நம்மளை விட்டு பிரிந்து போனார்கள் அப்படிங்கிறார். அப்ப நம்மளை விட்டு பிரிந்து போனார்கள் என்ன அர்த்தம்? நம்மளுடைய உபதேசத்தில் அவங்க இல்ல, அவங்க இப்ப வேற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க சபைக்குள்ள. எவ்வளவு ஜாக்கிரதையாக அங்க பேசிக்கிட்டு நீங்க பாருங்க. அப்ப இது ரொம்ப கிளியரா புரியுது. அந்தி கிறிஸ்து அமைப்பு யாருக்குள்ளதான் வேலை செய்யும்? அப்பா சபைக்குள்ள, கிறிஸ்துவனுடைய சபைக்குள்ளதான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னும் ஒரு ஆதாரத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம படிக்கும் போது இதனுடைய வளர்ச்சி இப்ப பிறந்துருச்சு. ஆனா இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய ஆளுகையை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1260 நாள் அது எங்க ஓடி போயிடுச்சு? வனாந்தரம். இப்ப வனாந்தரம்னா எது? ஃபாரஸ்ட் ஓடி போயிடுச்சு. அப்படின்னா இப்ப சிட்டில இருக்குது, சிட்டில இருந்து இப்ப எங்க ஓடிடுச்சு? வனாந்தரம், ஃபாரஸ்ட் போயிடுச்சு. அப்ப வனாந்தரம் என்பது என்னங்க? சிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ செப்பரேஷன் காமிக்குது. வனாந்தரம் என்பது என்ன அடையாளம்னா செப்பரேஷன், அதாவது பிரிந்து போகுதல். அப்ப உண்மை சபையானது இந்த கள்ள அமைப்பு கூட எந்த விதமான சம்பந்தம் வைக்கவே இல்லை. அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா உண்மை சபையின் மக்கள் எல்லா காலங்களிலும் அவங்க தனித்தன்மையாக தான் நிற்கிறாங்க. இந்த கள்ள அமைப்பு கூட தங்களை கொண்டு போல, தங்களுடைய நோக்கம், தங்களுடைய எண்ணம், தங்களுடைய மனசு எல்லாத்திலையும் அந்த கள்ள அமைப்பு கூட எந்த வகையிலும் அவங்க போயிட்டு கலந்துக்கவே இல்லை. அதுதான் ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனா. அப்புறம் எத்தனை நாள்னா 1260 நாட்கள். அது என்ன 1260 நாட்கள் அப்படின்னா, இதை பத்தி வேறொரு வசனம் எப்படி பேசுனா வெளிப்படுத்தல் 12:14.
பிரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக கோஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகில் 2 திறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
அப்போ இந்த ஸ்திரியானவள் திருப்பி அதே மாதிரி வனாந்தரத்துக்கு ஓடிடுச்சு. எத்தனை நாள்ங்க? காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக. கொஞ்சம் முன்னாடி தான் காலங்கள் அரைக்காலம் 3.5 வருஷம். 3.5 வருஷம் இந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஓடிடுச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இந்த கல் அமைப்புக்கு பயந்துட்டு சபையானது எங்க ஓடி இருக்குது? வனாந்தரத்துக்கு ஓடிட்டு இருக்குது. சபையினுடைய உபத்திரம், இந்த கல்லமைப்பினுடைய உபத்திரங்கள், அதாவது என்ன சொல்லனா இந்த பரிசுத்தவான்கள் மேல இந்த கல்லமைப்புக்கு தேவன் கொடுத்துக்கிற அதிகாரம் எவ்வளவு வருஷப்பா? 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டுகள் நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம அந்த அந்த திருவிழியம் பைபிள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரி, இதே விஷயத்த இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாருன்னா வெளிப்படுத்தல் 13:5.
பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
42 மாதம் யுத்தம் பண்றதுக்கு யார் மேல? சபை மேல. 42 மாதம் யுத்தம் பண்ண, 42 மாதம் பாத்தீங்களா, மூணு கணக்கு கொடுத்துக்கிறார். ஒண்ணு வந்து 1260 நாள். யாராவது பேப்பர் வச்சிருந்து போடுங்க, போர்டு இருந்து தான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருப்பேன். 3, அப்புறம் 1260, 3.5 வருஷம், அப்புறம் 42 மாதம். இது மூணுமே ஒண்ணுதானா? மூணுமே ஒண்ணுதான். 1260 நாள்ன்றதும் 3.5 வருஷம்ன்றதும் 42 மாதம்ன்றதும் ஒண்ணுதான். ஏன்னா 42 மாதத்துனா எத்தனை வருஷம் வருது பாருங்க. 42 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 12 மாசம், 3 வருஷத்துக்கு 36 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம் இருக்குது இல்லைங்களா? அது அப்ப மொத்தமா சேர்த்துனாக்க 42. அப்ப எல்லாமே ஒண்ணுதான். 1260 நாள்ன்றது, இப்ப 1260 நாள் எடுத்துக்கொண்டா அதை வந்து நம்ம எதால டிவைட் பண்ணா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கலாம்? 42 மாசத்துல நம்ம டிவைட் பண்ணோம். 1260 நாளை டிவைடட் பை 42 போட்டா, ஏன்னா 42 மாசங்கள் கொடுத்துக்கிறாரு, போட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள்ன்றது கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வருது? 30 இல்லைங்களா? 30 நாட்கள். இப்போ இங்க எதுக்காக இந்த 3 வகையாக இங்க கொடுக்கப்பட்டிருக்குது? பிளெயினா 1260 சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே, ஏன் வந்து 3.5 ஆண்டுகள் தனியாகவும் 42 மாதம் தனியாகவும் 1260 நாள் தனியாக கொடுத்துருக்காருன்னா, இங்க ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, என்னன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய காலண்டர் இருக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுடைய காலண்டர் என்ன காலண்டர்? சூரியனுடைய அடிப்படையில் சூரிய காலண்டர் இல்லைங்களா? சோலார் காலண்டர் நம்மளுக்கு. அதுக்கு எவ்வளவு நாள்? 1 வருஷத்துக்கு 365. அப்புறம் மாசம், ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? சிலது 30 வரும், சிலது 31 வரும், 28 வரும், அப்படியெல்லாம் கூட வரும். சரி, இந்த காலண்டர் நமக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பைபிளில் சொல்லப்படுகிற காலக்கணக்குலாம் இந்த இஸ்ரேலர்களுடைய காலக்கணக்காக இருக்கலாம் அப்படின்னு கூட நம்புறாங்க. அதுக்கு பேர் என்ன? லூனார் காலண்டர். இஸ்ரேல் ஜனங்கள் பயன்படுத்துறது இப்போ இந்த பாருங்க இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் எதை பார்த்து இது பண்ணுறாங்க கணக்கு பிறை நிலா பார்த்து. அப்போ அதான் லூனார் லூனார் கேலண்டர் மூன் கேலண்டர். அப்போ அது அது பற்றி பார்த்தாக்கா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள் தெரியுங்களா? சூரிய கேலண்டர் படி 365 கால நாள். இந்த சந்திரனுடைய கேலண்டர் படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? 360 கீழே, 360 சரியாக வராது. சில டைம் ஏதோ டைம் வரும், ஆனால் மெஜாரிட்டி 360 ரெண்டு நாள் பத்தாம் போகும். அந்த 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 வாரத்தினுடைய கடைசி வாரம் வருது இல்லைங்களா, அந்த வாரத்தில் அமாவாசை அல்லது பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிறதுல தான் ஒரு மாதத்தினுடைய கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த 360 நாள் என்பது அந்த அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ ரெண்டு நாள் என்னாகும், கணக்கு எடுக்க மாட்டாங்க, ரெண்டு நாள் கணக்கு விட்டுருவானுங்க. விட்டுட்டு அதுக்கு பேர் இக்வினாக்ஸ்னு பேர், அதாவது இரவு பகல் சம செஞ்சிருவாங்க. செஞ்சு பௌர்ணமியிலேருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதினு ஆரம்பிச்சிடும். அந்த இடைப்பட்ட ரெண்டு நாள் எவனாவது பிறந்தான்னா பர்த்டே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், ரொம்ப சிக்கலாக இருக்கும். இதெல்லாம் வந்து லூனார் கேலண்டர், இதுதான் லூனார் கேலண்டர். ஆனால் இங்கே தேவன் கொடுத்துக்கிற கேலண்டர் என்னென்னா, இந்த மாதிரி சிக்கல் கேலண்டர் வேண்டாம், சிக்கல் இல்லாத கேலண்டர் வச்சுக்கோங்கன்னு சொல்லித்தான் இந்த காலக்கணக்கு கொடுத்துக்கிறார். இது யாருடைய கேலண்டர் தெரியுங்களா? தீர்க்க தரிசியினுடைய கேலண்டர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, எங்கே பார்த்துருக்குறோம், எந்த கிளாஸில்? தீர்க்க தரிசனத்தின் திருவுக்கோள்கள் 70 வாரமும் புறஜாதியினுடைய காலங்கள் காலத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இது வந்து ஒரு டைம் ப்ராஃபசி. இந்த காலக்கணக்கு வந்து தீர்க்க தரிசனுடைய காலம். அப்போ தீர்க்க தரிசனுடைய காலத்தின்படி பார்த்தா 3.5 வருஷம்னா வெறும் 3.5 வருஷமா? 1260 நாள்னா வெறும் 1260 நாள் தானா? கிடையாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்த கணக்கு? அது நம்ம எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசி தேவன் அந்த காலக்கணக்கு நீ எப்படி போகணும்னு சொல்லிக்கிறார். எசேக்கியேல் 4:6 எசேக்கியேல் 4:6
ஒரு
வருஷத்துக்கு பதிலாக ஒரு நாள். அப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு நாளுக்கு ஒரு வருஷம். அப்ப தீர்க்க தரிசி வந்து ஒரு நாள் சொன்னாருன்னா எவ்வளவு சொல்லணும், ஒரு வருஷ கணக்கு எடுக்கணும். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள் வருது தீர்க்க தரிசிக்கு? 30. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் வரும்? 360 தான் வரும். எத்தனை வருஷம் எடுத்தாலும் கூட 360 தான் வந்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான் வந்துட்டு இருக்கு. ஜாஸ்தி கம்மி ஆகவே ஆகாது. அதுக்காக தான் தேவன் அந்த பிக்சர் நம்பர் கொடுத்துருக்கிறார், தீர்க்க தரிசனுடைய கேலண்டர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுக்கு தெரியலனா பைபிள் இருக்கிறது காலக்கணக்குகளுக்குள்ள போகவே முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்? ஒரு வருஷம் எடுக்கணும். அப்போ அந்த ஸ்திரீ எவ்வளோ நாள் வனந்தரத்துக்கு போயிட்டா? 1260 நாள். அப்படின்னா நம்ம எவ்வளோ வருஷம் எடுக்கணும்? 1260 வருடம் எடுக்கணும். அப்போ என்ன விஷயம்னா, அந்த கிறிஸ்து அமைப்பு உண்மை சபை மேல் தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம் எவ்வளோனா 1260 வருடங்கள். அதுதான் அடுத்த கிளாஸில் பார்க்கப்போம். எனக்கு இன்றைக்கே நான் பார்த்தேன்னா 10 மணிக்கு மேலே. அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது? ஒரு வேளை வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சா, இல்லை இப்போ போயிட்டுருக்குதா அந்த 1260, இல்லைன்னு எதிர்காலத்தில் 1260 வருதா? அது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, அடுத்த கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 1260 வருடம் நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னா அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு தேவன் கொடுத்துக்கிற அனுமதி யார் மேலே? உண்மை சபை மேலே, பரிசுத்தவன்கள் மேலே கொடுத்துக்கிற அனுமதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு யாருடைய தலைமையில் வேலை செய்யுது? கண்டிப்பாக யாராக தான் இருக்கணும்? அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய தலைவர் யாராக இருக்கணும்? கண்டிப்பாக உண்மை சபையினுடைய தலைவர் யார்? ஜீசஸ் இல்லைங்களா? அதான் சபையான சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கு மேலான தலையாக தந்திருக்கிறார். அப்போ உண்மை சபையினுடைய தலைவர் நம்முடைய கர்த்தராக இயேசு. அப்போ கள்ள சபையினுடைய தலைவர் கண்டிப்பாக யார் தான் இருக்கணும்? யார்? பிசாசு. பிசாசத்தினுடைய அவன் தலைவராக இருக்கணும். பார்த்தீங்க, யோசனை பண்ணி பாருங்க, விசாசம் என்ன பண்ணுறா? அந்த வஞ்சிக்கிற வேலையெல்லாம் 1. அதில் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணுவார். மனுஷங்களாம் அப்படி பண்ண முடியாது, நம்ம மாட்டிக்குவோம். அவர் மாட்டவே மாட்டார், அந்தளவுக்கு ரொம்ப ஞானமாக செய்வார் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ அந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆவியில் இந்த ஒரு கள்ள அமைப்பானது உண்மை சபைக்குள்ளே வேலை செய்யும். அப்போ அந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி என்பது என்ன? கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். அதாவது 1 யோவான் 4:3 பாருங்கள்.
மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும்
அப்படின்னா அது என்னங்க மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு ஆதிகால சபையில சீஷர்கள் உயிரோடு இருக்கும் போதே இயேசுன்றவர் அப்படி யாரு வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, சிலுவையிலலாம் ஒன்றும் தொங்க கிடையாது, நீங்களாம் சும்மா கதை விடுறீங்கன்னு சொல்லிட்டு யோவான் காலத்திலேயே பேசிட்டாங்க. அதான் சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும். ஆமா, இப்ப நம்ம இந்த காலத்துக்கு எப்படி சொல்லலாம்? இயேசு மாம்சத்தில் வரல, தேவனே மாம்சமாய் அதாவது அவதாரம் எடுத்து வந்துட்டாரு அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதுதான் வந்து கிறிஸ்துவின் ஆவி. ஆவின்றது என்ன? உபதேசம். ஜீசஸ் உள்ளத்தில் வரும்போது எப்படி இருந்தாரு? மனுஷனாவே தான் இருந்தார். அதுல எந்த மாற்றமே கடவுளா இருந்தாரா? இல்லவே இல்லை. அதான் அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? மனுஷகுமாரன். ஜீசஸ் உலகத்துல வாழும் போது அவருக்கு பேரு மனுஷகுமாரன். அவர் இந்த உலகத்துல மனுஷனாவே தான் இருந்தார். எந்த விதமான ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையாது. நம்ம விழுந்து போன மனுஷங்க நம்ம, அவர் பரிபூர்ண மனுஷன். அப்ப நம்மளுக்குள்ள என்னெல்லாம் யோசனைகள் எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வருமோ அதெல்லாம் அவருக்குள்ள இருந்துச்சு. தேவன் எல்லா வகையிலையும் அவரை சோதனை பண்ணிட்டாரு. மனுஷனா தானே சோதனை பண்ண முடியும். தேவனா இருந்தா சோதனை எதுக்கு? தேவையில்லையே. அப்ப மனுஷனாகவும் இந்த உலகத்துல அவர் வந்தார். அப்ப மாம்சத்தில் வந்து இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது வந்து உண்டானது இல்லை. அது அதுதான்
என்ன?
அதுதான் நீங்கள் வரும்னு கேள்விப்பட்டீங்களா? அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்ப அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எதன் மேல் கட்டப்பட்டிருக்கும்னா, கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்கள் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கும். அதுதான் பார்க்கும். அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பினுடைய இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யும்னா, அப்போஸ்தலர் போல் அது கூட ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 வசனம்.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்கும்னா, சாத்தானுடைய செயலின்படி பாத்தீங்களா. அப்ப இந்த அமைப்பினுடைய தலைவர் யாரு? பிசாசு. எப்படி இருக்கும்? சகலவித வல்லமையோடும், வித் ஆல் பவர் சொல்றார். அதான் சகல ஜாதிகளையும் இருப்பு போலால் ஆளுகை செய்யும் அதிகாரம். வித் ஆல் பவர் அப்படின்னா முழு உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் நிறைய அடையாளங்கள் இருக்கும். என்ன மாதிரி அடையாளங்கள்னா, மனுஷங்கள் நம்புற மாதிரி இருக்கும் அடையாளங்கள். எதுவும் பொய்னே சொல்ல முடியாது. அப்புறம் ஆனா அந்த அடையாளங்கள் நடக்கும், ஆனா தேவனுடைய ஏற்பாட்டின் படி இருக்காது. அப்படி சகல விதமான அடையாளங்களோடும் இருக்கும். ஏன்னா அதை பத்தி நம்ம இன்னும் ஒரு கிளாஸ்ல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். சரி, அப்படி இருக்கும் போது இந்த 2000 அந்த சமயம் இப்ப வயசு எவ்வளவு? 2000 வயசு ஆயிட்டு. இந்த 2000 வருஷ காலத்துல நீங்க யாராவது சந்திச்சிருக்கீங்களா? நம்ம யாராவது சந்திச்சிருக்கிறோமா? தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்? அதுலயே 7 வசனம் படிங்க. 2 தெசலோனியர் 2 அதிகாரம் 7 வசனம் போதுங்க. ஏன்னா அது வந்து அக்கிரமத்தின் ரகசியம். 2000 வருஷமா கண்டுபிடிக்க முடியல சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு அக்கிரமத்தின் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கலாமா? அந்த 1260 வருடங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாமா? அது மட்டும் இல்ல, இந்த அந்திகிறிஸ்தனுடைய எண் 666 என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் நம்மளால முடியும். எப்பன்னா, இது அடுத்த கிளாஸ்ல நம்ம கிளீனா நம்ம பார்க்க போறோம். பொறுமையோடு கேட்டவங்க வியாபாரியும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாருங்க.
ரொம்ப த்ரில்லிங்க கொண்டு போய் முடிச்சிட்டாரா? ஆன்சர் சொல்லாதே முடிச்சிட்டாரு தேவன். அடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப தெளிவா சொல்ல, இன்னும் 2 கிளாஸ் இருக்குது தொடர்ச்சி. ஒரே நாள் சொன்னா நல்லா இருக்காதுல்ல? அடுத்த கிளாஸ்ல எல்லாம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் அவர் வழி நடத்தாரு. இறுதியமாக சகோதரர் ஆபிரகாம் அவர் ஜெபிக்கிறார்.
மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரமபிதாவே, பூலோகத்தின் தந்தையே, பரலோகத்தின் அதிபதியே, நீர் உம்முடைய நேசகுமாரன் மூலமாக உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றி. நீர் உம்முடைய வேதத்தை உம்முடைய நேசகுமாரன் தேவ தூதர் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் கோடான கொண்டு இந்த வசனத்தின் பிரகாரம்